ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது ஆண்டவரை கொல்ல வேண்டும், தெளிவிலை அறிய வேண்டும் என்று சொல்லி அநேக ஒன்றாக சேர்ந்தார்கள். திருமறையிலே நாம் வாசிக்கும்போது அவர் கலிலேயன் என்று அறிந்தபோது பிலாத்து அவரை ஏரோது ராஜா இடத்துல அனுப்பினார். ஏரோது ராஜா இவரை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவர் மௌனமாயிருந்தார், ஒன்றுமே பேசல. அதனால ஏரோது அவரை மறுபடியும் பிலாத்துக்கு பிலாத்து இடத்துல அனுப்பிவிட்டார். வேதம் என்ன சொல்லுகிறது? அன்று விரோதமாக இருந்த ஏரோதும் பிலாத்துவும் சிநேகிதரானார்கள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரிசேயர்கள் பரிசேயர்கள் என்று ரெண்டு கூட்டத்தார். இந்த ரெண்டு கூட்டத்தாரும் என்ன செய்தார்கள்? ஒருவரோடொருவர் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய விஷயத்தில் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிய வேண்டும் என்று பிலாத்துவிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு கூட்டு, ரோம அரசாங்கத்தின் பிரதிநிதியாகிய பிலாத்து, அந்த நாட்டின் அரசனாக இருந்த ஏரோது, சபைத்தலைவர்கள் என்ற விசேஷமாக கருதப்பட்ட அந்த சதுசேயர் பரிசேயர் என்ற கூட்டம், இந்த மூன்று கூட்டத்தாரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருக்கு விரோதமாக நின்று ஆண்டவரை சிலுவையிலே அறிந்தார்கள் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. தேவனுக்கு விரோதமான கூட்டு. அவர் இந்த உலகத்தில் பாதைகளை ரட்சிக்க வந்தார். அப்படியே அவர் ரட்சகராக இருக்கக்கூடாது, அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு விரோதமாக இவர்கள் இருந்து ஆண்டவரை சிலுவையிலே அறிந்தார்கள் என்று திருமறை நமக்கு விசேஷமாக அங்கே சொல்கிறேன். அதே போலவே கத்திரிக்கை புரியமானதில்லை. இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் ஒரு கூட்டு ஒன்று இருக்கு. அதனால்தான் தேவனுக்கு விரோதமான கூட்டாட்சி என்று நான் சொன்னேன். ஆண்டவருக்கு விரோதமான ஒரு கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சியில் யார் யார் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் என்ற இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் தியானிக்க விரும்புகிறேன். தியானித்ததற்கு முன்னதாக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். உங்களை நேசிக்கிற அன்புள்ள சகோதரனே, ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சன்னிதானத்திலே காத்திருக்கிறேன். இத்தனை நாட்களாக எங்களோடு பேசினீர்கள் சகோதரனே, எங்களோடு உருவாடினீர்கள். உங்களுடைய திருநாமத்துக்கு நான் ஸ்தோத்திரம் செய்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து உடைய சக்திகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரையும் பேசும் ஆண்டவரே, மறைந்து கிடக்கின்ற சக்திகள் வெளிப்பட்டு அதனுடைய தத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் தக்கதான எங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே நீர் இந்த நேரத்தில் பேச வேண்டும் என்று, பரிசுத்தாவியுடைய துணையை நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். சிபங்களும் பரந்துவார்கள். திருமறையில் நாம் மறுபடியும் வாசிக்கிறபடி கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது கிறிஸ்தவ சபையினுடைய சரித்திரத்தை பற்றி அநேக பிரடிக்ஷன்ஸ், அநேக தீர்க்கதரிசனங்களை சொன்னார். இந்த உலகம் எந்த விதமாக போகும், திருச்சபையானது எந்த விதமாக இருக்கும் என்பதை குறித்து அங்கு அவர் பேசினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் புதிய பாட்டின் புத்தகத்தில் 69 பக்கம், புதிய பாட்டின் புத்தகம் 69, மார்க் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 9 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இந்த கடைசி நாட்களை பற்றி பேசும்போது சொல்கிறார், நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், நீங்கள் ஜெபாலயங்களில் அடிக்கப்படுவீர்கள், என்னும் தேசாதிபதிகளுக்கு முன்பும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவருக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். ஆகவே இன்று ஆண்டவர் இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் அல்லது திருச்சபையில் வரப்போகிற பலவிதமான உபத்திரவங்களை குறித்து ஆண்டவர் பேசினார். தேசாதிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள், உங்களை இன்னும் வேதத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்களானால் அங்கு வாரினாலே அடிப்பார்கள், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை கொண்டு போடுவார்கள். 12 வாசிக்கிறேன், அன்றையும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழுந்தி அவர்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பாதிக்கப்படுகிறது, முடிவு பரியந்தம் நிலைமை ரசிக்கப்படுவார். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய காலத்துக்கு பிற்பாடு திருச்சபையில் உபத்திரவத்தின் காலம் வரும் என்பதை குறித்து ஆண்டவர் பேசினார். இது எவ்வளவு தூரம் சரித்திரத்தில் உண்மையாக இருக்கிறது என்று சரித்திரம் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு பிற்பாடு, ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலேயே ரோம ஆட்சியை வீழ்த்த வேண்டும், சுய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் யூதர்கள் மத்தியில் இருந்தது. ஆகவே யூதர்களில் அநேக தலைவர்கள் எழும்பி அந்த ரோம ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள், படைகளாக நின்று ரோமரோடு யுத்தம் செய்தார்கள். அடிக்கடி அவர்கள் ரோம ராஜ்யத்தோடு யுத்தம் செய்தார்கள். ஆகவே ரோமர்களுக்கு இந்த யூதர்களை கண்டாவே கொஞ்சம் கூட பிடிக்கிறதில்லை. ரோம அரசாங்கம் யூதர்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்தது, அவர்களை தட்டி பிடித்து தட்டி கொடுத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தது, எவ்வளவோ சலுகைகளை ரோம அரசாங்கம் செய்தது. ஆனாலும் இந்த யூதர்கள் எங்களுக்கு விடுதலை வேண்டும், சுயாட்சி வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினாலே அந்த ரோமர்களுக்கு விரோதமாகவே அவர்கள் செய்து வந்ததினால அந்த யூதர்கள் மேல் அநேக விதமான உபத்திரவம் வந்தது. ரோம அரசர்கள் யூதர்களுக்கு விரோதமாக இருந்தார்கள், யூதர்களுக்கு அநேக துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்தார்கள். அந்த சமயத்தில் ஒரு விசேஷமான காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும், ரோமர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இந்த யூதர்கள் யாருமே தெரியாது. அப்பொழுது கிறிஸ்து மார்க்கம் பரவி கொண்டு வருகிறது, ஏராளம் ஆன மக்கள் கிறிஸ்து மார்க்கத்திலே சேர்ந்தார்கள். அப்படி சேரும்போது இந்த அந்நியர்களான ரோமர்களுக்கு யூதர்கள் யார் கிறிஸ்தவர்கள் யாருன்னு தெரியல, ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள் அவர்கள். அவர்கள் அந்த மார்க்க சம்பந்தமான அவ்வளவு தூரம் அவர்கள் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகவே யூதர்களுக்கு விசேஷமான ஒரு அடையாளம் ஓய்வு நாள் ஆசரிப்பு, சனிக்கிழமை ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். அப்பொழுது சுற்றிலும் இருக்கிற எல்லா நாடுகளிலும் மித்ரா ரிலிஜன் என்று, மித்ரா மார்க்கம் என்று ஒரு மார்க்கம், மற்ற எல்லாருமே அந்த மித்ரா மார்க்கத்தை அனுஷ்டித்தவர்களாக இருந்தார்கள். அந்த மித்ரா மார்க்கம் என்பது சூரியனை தெய்வமாக கொண்ட மார்க்கம், சூரியனை வணங்கின மார்க்கம். ஆகவே யூதர்கள் மாத்திரம் அவர்கள் அந்த சூரியனை வணங்கி அந்த சூரியனுக்கென்று அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட, டெடிகேட் பண்ணப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் எல்லோருமே கொண்டாடி வந்தபோது இந்த யூதர்கள் மாத்திரம் சனிக்கிழமையை அவர்கள் ஓய்வு நாளாக கொண்டாடி வந்தார்கள். ஆகவே ரோமர்களுக்கு இந்த யூதர்களை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும், பிடிக்க வேண்டும் என்று நினைத்த போது கிறிஸ்தவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆகவே கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் எப்படி பிரிவினை உண்டாக்குவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகவே சனிக்கிழமை யார் யார் ஆசரிக்கிறார்களோ அவர்களை பிடித்து கொண்டு வாருங்கள், கொன்று விடுங்கள், அழித்து விடுங்கள் என்று ரோம அரசாங்கம் கட்டளையிட்டது சிப்பாய்களுக்கு. அப்படியானால் அந்த யூதர்களை அவர்கள் அழிக்க பிரயாசப்பட்ட போது கிறிஸ்தவர்களையும் கூட சேர்த்து அழித்தார்கள். ஏன்னா கிறிஸ்தவர்களும் அந்த சனிக்கிழமை தான் கை கொண்டு வந்தார்கள் என்று உங்களுக்கு நான் நினைச்சிருந்தேன். ஆகவே நாட்கள் ஆக ஆக கிறிஸ்தவர்கள் மத்தியில் யூதர்கள் மேலே மாத்திரம் ஒரு வெறுப்பு மாத்திரமல்ல, அந்த யூதர்களுக்கு அடையாளமாக நின்ற அந்த 7வது நாள் ஆசரிப்பு, சனிக்கிழமை ஆசரிப்பு மேலேயும் ஒரு வெறுப்பு வந்துவிட்டது. வர வர புரியுது, நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன், நீ சொல்கிறது சரித்திரம். ஆகவே இந்த எப்படியாவது ரோமர்கள் கையிலிருந்து அனாவசியமாக அடிக்கப்படுவதோ தண்டனை பெறுவதோ அதிலிருந்து தப்ப வேண்டும், எப்படி தப்புவது? அந்த சனிக்கிழமை ஆசரிக்கும் போது அவர்கள் தங்களையும் யூதர்களாக நினைத்துக் கொள்கிறார்களே என்று அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், எப்படியாவது இந்த ரோமர்கள் மத்தியிலே தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் சிந்தனை செய்து கொண்டிருந்தார்கள், வழியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி வழியை பார்த்து கொண்டிருக்கிற அந்த காலங்களில் கத்திரிக்கை பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாகவும் ரோமராயர்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். அமைதியாக போய்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்தின் நிலைமை இப்பொழுது முற்றிலும் கவலைக்கிடமாக மாறிவிட்டது. ஏனென்றால் ட்ராஜன் என்ற ஒரு அரசன் எழுதினான். அந்த ட்ராஜன் என்ற அந்த அரசன் எம்பரர், அந்த சக்கரவர்த்தி, ரோம சக்கரவர்த்தி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவர் மாறினார். ஏன் மாறினார் என்றால், இந்த ட்ராஜன் என்ற சக்கரவர்த்தி எல்லா பப்ளிக் இடங்களிலேயும் பொது இடங்களிலேயும் தன்னுடைய உருவ சிலையை அங்கு வைத்தார். அந்த உருவ சிலையை வைத்து அந்த உருவத்தை வணங்க வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னார். ரோம சக்கரவர்த்திகள் வர 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 என்ன நினைத்தார்கள், தங்களை சூரிய பகவானுடைய பிரதிநிதிகள் தாங்கள். இன்றைக்கு அப்படி நினைக்கிற ஒரு நாடு எது என்று தெரியுமா உங்களுக்கு? சூரியனிலிருந்து வந்த பிரதிநிதிகள், அரசர்கள் நாங்கள் என்று நினைக்கிற ஒரு நாடு யாருக்காவது தெரியுமா? ஜப்பான். புரியுதுங்களா? அந்த ஜப்பானுடைய அரசர்கள் சூரியனுடைய வழித்தோன்றல் என்று இன்றைக்கும் நினைக்கிறார்கள். அதே போலதான் இந்த ரோமராயர்கள் நினைத்தார்கள். அப்படி நினைத்ததுனால அவர்கள் தங்களை கடவுளுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தி எல்லா ஜனங்களும் தங்களை வணங்க வேண்டும் என்று சொல்லி பப்ளிக் இடத்துல எல்லாம் அவருடைய சிலைகளை வைத்து அதை வணங்க சொன்னார்கள். கிறிஸ்துவர்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவர்களுக்கு இன்னொரு ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ராஜா இயேசு கிறிஸ்துவை இயேசு ராஜா இயேசு ராஜா என்று அதிகமாக அவர்கள் சொன்னார்கள். இயேசு ராஜா என்று சொல்வதிலே அவருக்கு ஒரு ஆசை, ஒரு இன்பம். அதனால ஜீசஸ் அவர் கிங், ஜீசஸ் அவர் கிங் என்று சொன்னார்கள். இது இந்த ராயர்களுக்கு பிடிக்கல. நாங்கள் தானே ராஜா, நாங்கள் ராஜாவாக இருக்கும்போது ஏன் இன்னொருவரை இயேசு கிறிஸ்துவை ராஜா ராஜா என்று சொல்கிறார்களே என்று அவர்கள் சொல்லி பார்த்தார்கள். இவர் கேட்கல, ஜீசஸ் இஸ் லார்ட், ஜீசஸ் இஸ் அவர் கிங். அதனால ரோமராயர்களுக்கு ரொம்ப இவர்கள் மேலே கோபம் வந்தது. ஆகவே இரண்டாவது நூற்றாண்டுல பயங்கரமான உபத்திரவ காலம் கிறிஸ்தவர்களுக்கு வந்தது. இரத்த சாட்சிகள் என்ற ஒரு புத்தகம் இருந்தால், நீங்கள் எங்காவது இருந்தால் அதை எடுத்து வாசித்து பாருங்க. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள், ஒருவர் கணக்கு போட்டிருக்கிறார், அந்த நாட்களில 500,000 கிறிஸ்தவர்களை இந்த ரோமராயர்கள் கொண்டு விட்டார்கள். பெரிய ஒரு ஒரு அழிவு. மீதி பேர் அங்கே மலைகளுக்கும் குசைகளுக்கும் தப்பி ஓடி போயிருந்தார்கள் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக. ஆகவே இப்படிப்பட்ட இந்த உபத்திரவ காலம் வரும். அந்த உபத்திரவ காலத்தில் நீ உண்மையாயிரு, உத்தவமாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் அங்கு வெளியாகமத்தின் புத்தகத்தில் தன்னுடைய சதைகளுக்கு எச்சரிப்பு கொடுத்திருந்தார், தூது கொடுத்திருந்தார். எபேசுவதைகளை வெளிப்படுத்த விசேஷம் 2 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை பற்றி சொன்னது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய காலத்துக்கு பிற்பாடு இதை பற்றி என்ன சொன்னார் என்றால், 193 பக்கம் புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 193 பக்கத்திற்கு உடைய புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் ஒரு விசேஷமான காரியத்தை குறித்து பேசினார். அப்போஸ்தல நடவடிக்கையின் புத்தகம் 20:28 வாசுகிறேன். அப்போஸ்தலர் 20:28 வாசுகிறேன். ஆகையால் 26-27 வாசிக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக இருக்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய அந்த நோக்கமும் அதுதான். தேவனுடைய ஆலோசனையில் எதையும் மறைத்து வைக்கக்கூடாது. மக்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, ஆண்டவருடைய வசனத்தை வசனமாக சொல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அப்படி சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற மாதிரி உங்களுடைய இரத்த பழிகளுக்கு நாங்கள் எங்களை நீக்கலாக்கி விடுவோம். தேவருடைய ஆலோசனை ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நாங்கள் நான் சுத்தமாயிருக்கேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சீரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சதையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் எச்சரிக்கையாயிருங்கள்? எச்சரிக்கையாக அந்த மந்தையை காவல் பண்ணுங்கள், எச்சரிக்கையாக அந்த மந்தையை காத்துக்கொள்ளுங்கள். ஏன் காவல் பண்ண வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும்? நான் போன பின்பு மந்தையை தப்பிவிடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவு பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி வந்ததை நீங்கள் நினைத்து விழித்திருங்கள் என்று சொன்னேன். நான் போன பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மந்தையை தப்பவிடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே எழும்பு. அந்த குடிதான ஓநாய்கள் எழும்பி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன், தங்களிடத்தில் இழுத்துக் கொள்வார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்படியானால் இங்கு பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைகளில் ஒரு பெரிய விழுகை இருக்கும், அந்த சபை போதனைகளிலிருந்து அநேக மக்கள் விழுந்து போவார்கள் என்று இங்கே தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார். குடிதான ஓநாய்கள் என்று அவர்களை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் மத்தியிலே எழும்புவார்கள் என்று ஆண்டு அங்கே அவர்களை சொல்லுகிறார். ஆகவே இந்த 1வது நூற்றாண்டில் கிறிஸ்தவ மார்க்கம் அப்படி பரவின போது அங்கே நாஸ்டிக்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு பிலாசபர்ஸ் ஒரு கூட்டம் இருந்தது. நாஸ்டிக் என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டம், மத கூட்டம். இவர்கள் ஒரு விசேஷமான ஒரு கொள்கையுடையவர்கள். அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தப்பறியான கொள்கையை உடையவர்கள் இவர்கள். இவர்கள் எப்படியோ கிறிஸ்துவ மார்க்கத்திலே சேர்ந்து கொண்டார்கள். இந்த கிறிஸ்துவ மார்க்கம் ஆப்பிரிக்காவுக்கு பரவின போது ஆப்பிரிக்காவில் இருந்த கிரேக்கர்கள் அலெக்சாண்ட்ரியாவிலே, விசேஷமாக அலெக்சாண்ட்ரியா என்ற பட்டணத்திலே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருந்தது. அந்த யூனிவர்சிட்டியில் இருந்த படிப்பாளிகள் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். இப்படி கிறிஸ்தவர்களாக மாறின அநேக பெரியவர்களே அகஸ்டின் என்று ஒரு பெரிய செயின்ட், அகஸ்டின் என்று சொல்லப்பட்டவர். இவர்கள் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வந்தபோது அந்த கிரேக்கர்கள் பிலாசபர்ஸ், அவங்க தத்துவ ஞானிகள். இந்த தத்துவ ஞானத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த நாஸ்டிக் என்று சொல்லப்பட்டவர்கள் சூரியனை வணங்கின மக்கள். அவர்களும் என்ன செய்தார்கள் என்றால் இந்த கிறிஸ்து மார்க்கத்திலே சேர்ந்தார்கள். இப்படி பல பேர் கிறிஸ்துவ மார்க்கத்திலே சேர்ந்தபோது உங்களுக்கு புரியும், அதில் அநேக உண்மையான கிறிஸ்தவர்களாக இல்லை. அநேகர் என்ன செய்தார்கள் என்றால் தங்களுடைய மார்க்கத்தினுடைய கொள்கைகளை, தாங்கள் முன்னாலே விசுவாசித்த அநேக கொள்கைகளை கிறிஸ்து மார்க்கத்துக்குள்ளாக கொண்டு வந்து விட்டார்கள். அந்த சமயத்தில் குணசந்தி ராயன் என்று சொல்லி ஒரு ராயன் எழுதினான். அவன் ஒரு ஆச்சரியமான விதத்தில் கிறிஸ்தவனாக மாறிவிட்டான். இது சரித்திரம் நான் சொல்கிறது. அப்படி கிறிஸ்தவனாக மாறிவிட்ட உடனே அங்கே ராஜ்யம் முழுவதும் பாபிலோனியர்கள், பாபிலோனிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள். பாபிலோனிய மார்க்கத்திலிருந்து தான் இந்து மார்க்கம் வந்தது. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். பாபிலோன் மார்க்கம் எல்லாம் அந்த மத்திய தரைக்கடல் பகுதியிலே தான் மக்கள் தோன்றினார்கள் என்பதற்கும், அங்கிருந்து தான் பாசைகள் வந்தது, அங்கிருந்து தான் மார்க்கங்கள் வந்தது என்பதை இன்றைக்கு உலக ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த பாபிலோன் மார்க்கத்திலிருந்து தான் எகிப்திய மார்க்கமும், அங்கே கிரேக்க மார்க்கமும், அங்கிருந்து தான் இந்தியாவிலிருந்து இந்திய மார்க்கமும் இந்து மார்க்கமும் அங்கே வந்தது. ஆகவே இப்படிப்பட்ட இந்த இவர்கள் எல்லோரும் அந்த காலத்திலே இவர்கள் எல்லாரும் சூரியனை விசேஷமாக முக்கியமான தெய்வமாக வணங்கி வந்தார்கள். பர்ஷியா பக்கத்தில் அந்த மிடில் ஈஸ்டில் மித்ரா என்ற ஒரு மார்க்கம் இருந்தது. இவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களான போது தங்களுடைய கொள்கைகளை அநேகம் கிறிஸ்துவ மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். ஏதோ ஓரளவு கொண்டு வந்து பாதி கிறிஸ்துவ மார்க்கம் பாதி கடைப்பிடிப்புமாக இருந்தார்கள். அநேகரை நான் பார்க்கிறேன், கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள், வீட்டுக்கு போனால் தீபாவளி கொண்டாடுகிறார்கள், எல்லாம் கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கும் கூட. அதே போல் அன்றைக்கும் இருந்தார்கள். இந்த குணசந்திராயின் ஒரு கிறிஸ்தவன் ஆன பிற்பாடு நாட்டில் குடிமக்கள் எல்லாம் பாபிலோனிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்களைத்தான் கொன்று விட்டார்களே. ஆகவே ஆங்காங்கு சிதறியோடி இருந்த கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் தான். குணசந்திராயன் ஆட்களை அனுப்பி, சேவர்களை அனுப்பி, அப்படி கூலைகளிலே மகளிர் மலைகளிலே ஒழித்து கொண்டிருந்த எல்லோரையும் கூட்டிக் கொண்டு வந்தார். கூட்டிக் கொண்டு வந்தாலும் ரொம்ப ஒரு சிறிய கூட்டம்தான். ஒரு அரசனாக இருந்து கொண்டு ஒரு சிறிய கூட்டம்தான் தனக்கு கிறிஸ்தவர்கள், மற்றவர்கள் எல்லாரும் அந்த பாபிலோனியர்கள். பாபிலோனுடைய முக்கியமான தெய்வம் சூரிய பகவான். ஆகவே அவர்கள் மத்தியில் எப்படி அரசாளுவது? ஆகவே கான்ஸ்டன்டைன் என்று சொல்லப்பட்ட அந்த ராஜா, சரித்திரத்தில் ஒரு சாசனம் இருக்கிறது, கான்ஸ்டன்டைன் கான்ஃபெடரேஷன் என்று சொல்லி ஒரு ஒரு ஒன்று இருக்கிறது. அவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய குடிமக்களுக்கு ஒரு பிரகடனம் பண்ணினான். யார் யார் கிறிஸ்துவர்களாக மாறுகிறார்களோ அவர்களுக்கு அங்கு அநேக சலுகைகள் அளிக்கப்படும். கல்வியிலே சலுகை, உத்தியோகத்திலே சலுகை, நிலங்கள், பலவிதமான சலுகைகள் கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். அந்த சலுகையை கேட்டவுடனே நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள் வந்து விட்டார்கள். எப்படிப்பட்டவர்கள்? கொஞ்சம் கீழான மக்கள், புரியுதுங்களா? இன்றைக்கு அப்படித்தானே அநேக இடங்களில் வருகிறார்கள். ஆகவே கருப்பன் என்று சொல்லப்பட்ட யோவான் என்று பேர் வச்சுட்டு வந்துட்டான். பெயரை மாத்திரம் மாற்றினால் போதும், வேறு எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அங்கே போதிப்பதற்கு நேரம் கிடையாது, அவர்களை போதித்து திருத்துவதற்கும் நேரம் கிடையாது. ஆகவே கான்ஸ்டன்ட் அந்த ராஜாவும் அங்கே இருந்த கிறிஸ்தவ பாதிரிமார்களும் யோசித்து என்ன செய்தார்கள், இப்பொழுது எல்லோரையும் கிறிஸ்தவர்கள் ஆக்கிவிடலாம், பின்னாலே நாங்கள் மெதுவாக அவர்களுக்கு போதித்து இந்த வேத வாக்கியத்தின்படி அவர்களை வழிநடத்தி விடுகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது வேற மாதிரி நடந்துவிட்டது. இவர்கள் அவர்களுக்கு போதிக்கிறதை விட அவர்கள் இவர்களுக்கு போதித்து விட்டார்கள். மக்களை மாற்றுவது சாதாரணமான காரியமா? உதாரணமாக பாருங்க, ஒரு பெரிய கூட்டம் கிறிஸ்துவளான பிற்பாடு பாதிரியாரை கூட்டிட்டு போனார் கோ தேவாலயத்துக்கு. தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போனால் அவங்க எல்லாம் செல வணக்கம் செய்தவர்கள், பலவிதமான பண்டிகைகளை கொண்டாடினவர்கள். இந்த கோயிலை சுற்றி பார்க்குறாங்க, அங்கே சிலைகளே கிடையாது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது என்ன ஏன் இந்த கோயிலில் சாமியே இல்லை? பின்ன சாமியே இல்லாமல் எப்படி கும்பிடுறது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே அவர்களுக்கு தேவாலயம் மாதிரி இல்லை, அதில் சாமி கடவுளும் இல்லை, ஜெபம் பண்ணவும் கடவுளுக்கு முன்னால் சிலையை வச்சு தானே ஜெபம் பண்ணவங்க, அவங்களுக்கு தெரியல, கர்த்தருக்குள் பிரியமானவர்கள். ஆகவே இந்த புதிய கிறிஸ்துவளானவர்களை எப்படி திருத்துவது, எப்படி போதிப்பது என்று அந்த குருமார்களுக்கு தெரியல. அவர்கள் ஏராளமான பேராக இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேராக இருந்தாங்க. அந்த குருமார்கள் அவர்களுக்கு போதனை செய்து அவர்களை மாற்ற வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? அப்படி கன்வெர்ட் ஆகி வந்தவர்கள் தங்களுடைய மார்க்கத்தினுடைய கொள்கைகளை எல்லாம் இந்த கிறிஸ்து மார்க்கத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அவங்களை தடை செய்வதற்கு யாரும் கிடையாது. சரி, அந்த மார்க்கத்தில் சிலை வணக்கம், இங்கேயும் சிலை. அப்போ அந்த பாதிரியார் சொன்னாங்க, சரி வேறு வழி இல்லை, வேறு எதையும் சிலையாக வைக்காதீங்க, இயேசு சாமியும் சிலையாக வச்சுருங்க, இயேசு சாமியும் சிலையாக வச்சுருங்க. அந்த இந்து மார்க்கங்களில் அந்த பாபிலோனிய மார்க்கத்தில் பெண் தெய்வங்கள், ஈஸ்வரி பரமேஸ்வரி என்று சொல்லி அங்கு பெண் தெய்வங்கள் அத்தால் என்று இங்கே வேதத்தில் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இங்கே கிறிஸ்துவ மார்க்கத்தில் பெண் தெய்வங்கள் கிடையாது, அங்கே எல்லாம் பெண்கள் விசேஷமாக பெண் தெய்வத்தை வணங்கினவர்கள். கிறிஸ்துவ மார்க்கத்தில் எங்கே பெண் தெய்வம் இருக்குது? அதனால் கன்னிமரியாமாவே என்ன செய்தாங்க, அந்த தெய்வத்தினுடைய நிலைமைக்கு உயர்த்திட்டாங்க. கன்னிமரியாயே வாழ்க என்று ஜெபம் பண்ண வைத்தார்கள். கன்னிமரியாமட்ட ஜெபம் பண்ணுங்க, சரி அவங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு. சரி, இந்துக்களில் தேர் இழுக்கிறாங்க, அது ஒரு விசேஷமான காரியம். இங்கே கிறிஸ்துவ மார்க்கத்தில் எங்கே தேர் இருக்கு? தேர் இழுக்கணும்னு சொன்னாங்க. சரி, என்ன செய்வது, இவர்களை பின்னால் திருத்தி கொள்ளலாம் என்று சப்ரம் என்று ஒன்று வைத்து நீங்களும் தேர் இழுங்க. சரி, இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் இந்து மார்க்கத்தில் சாமியார்கள் கல்யாணம் பண்ணாதவங்க தான் அங்கே குருக்களாக இருக்க முடியும். அப்போ இங்கே கிறிஸ்துவர்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் அவர்களை குருகள் மாதிரியே அவங்க நினைக்க முடியல. அதனால் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, குருமார்கள் கல்யாணம் செய்யக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதனால் ஃபாதர் என்று இப்பொழுது கூப்பிடுகிறோம், அவர்களை எல்லாம் ஃபாதர்ஸ் என்று சொல்கிறோம். அந்த பாபிலோனிய இந்து மார்க்கங்களில் தேவடியாள்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தது. தேவ அடியாள்கள், ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவர்கள். தேவாலயத்தில் அந்த தேவாலயத்தை கழுவுவது, சுத்தம் பண்ணுவது, அந்த பூஜை பாட்டு பாடுவது, இந்த மாதிரியான பணிவிடைகள் செய்கிறவங்க தேவ அடியாள்கள் என்று அழைத்தார்கள். அது பின்னாலே தப்பிதமாக தேவடியாள் என்ற ஒரு பெயர் வந்துவிட்டது. அங்கே பணிவிடை செய்கிற பெண்கள், அப்போ இங்கேயும் பணிவிடை செய்கிற பெண்கள் யார்? நன், பணிவிடை செய்துட்டாங்க. அந்த பாபிலோனிய மார்க்கங்கள் இந்து மார்க்கங்களில் உத்திராட்சி மாலை, இதில் அந்த மாலையை போட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்க, அதை உருட்டி 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 ஜெபம் பண்ணுவாங்க. சரி, அங்க உத்தராட்சி மாலை இருக்கிறது, இங்க என்ன? ஜெப மாலை. சரி, அந்த பாபிலோனிய மார்க்கத்தில் மந்திரங்கள், எல்லா மந்திர மந்திரன்னு தான் சொல்லுவாங்க. சரி, இங்கே என்ன? பரமண்டல மந்திரம், தேவ மாதா மந்திரம், மந்திரங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, நான் சில காரியங்களை சொல்கிறேன். அப்படி நான் சொல்லும்போது தயவுசெய்து நீங்கள் இதை தப்பிதமாக நினைக்காதீங்க. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவோ, கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாகவோ நான் ஒன்றும் பேசலை. தயவுசெய்து நீங்கள் மன்னிக்கணும். நான் கிறிஸ்தவங்களுக்காகவும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்காகவும் வாழ்கிறவன் நான். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், நடந்தது என்ன, சரித்திரம் என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த சரித்திரத்தை நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வெளியில் போய் எந்த சரித்திர ஆசிரியரையும் கேளுங்க, நான் சொன்னது உண்மைதானா இல்லையான்னு கேளுங்க. அல்லது நீங்களே சரித்திர புஸ்தகத்தை எடுத்து படியுங்க, நான் சொல்வது உண்மைதானா இல்லையான்னு. அது ரொம்ப நல்லது. போதிக்கும் போது படித்தவர்களிடத்துல போதிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நாங்கள் சொல்கிற காரியங்க அவங்களுக்கு தெரியும், ஓஹோ அப்படியான்னு அவங்க உடனே புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒருவேளை இவைகள் எல்லாவற்றையும் படியாதவங்க தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஆகவே நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நான் சொல்வது சரியா இல்லையான்னு போய் பார்த்துக்கோங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், அப்படியானால் இன்றைக்கு அந்த மார்க்கத்தினுடைய அநேக காரியங்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தில் வந்துட்டு, இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தில் வந்த அந்த சபைக்கு தான் கத்தோலிக்க மார்க்கம் என்ற பேர் இன்றைக்கு. அப்படியானால் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இன்றைக்கு நாம் பார்ப்பது என்ன? அநேக விதமான சடங்காச்சாரங்கள். இந்த கத்தோலிக்க மார்க்கம் எப்படி வந்தது? அந்நியர்கள் இந்த மார்க்கத்துக்கு வந்தபோது அவர்கள் துவக்கத்தில் வேதத்தை போதித்து அந்த ஜனங்களை திருத்தி விடலாம், வேத மார்க்கத்தில் கொண்டு வந்து விடலாம் என்றுதான் நம்பினார்கள், எண்ணினார்கள். குறை சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் உங்களுக்கு தெரியும், இது மெஜாரிட்டியான பீப்புள், பெரிய அளவில் பீப்புள் வந்து அவங்க இந்த பாதிரியார்கள் சொன்னதை கேட்க மாட்டேன்ட்டாங்க. எங்களுடைய வணக்கம், எங்களுடைய வணக்கம் இப்படி தான், எங்களுடைய வணக்கம் இப்படி தான், நாங்கள் அப்படி தான் செய்வோம். ஆகவே பாதிரியார்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. சரி, என்ன செய்தாங்க? கிறிஸ்து மார்க்கத்துக்கும் இந்து மார்க்கத்துக்கும் அவர் கனவு சொந்திராயின்னு சொன்னார், என்னுடைய ராஜ்யத்தில் ரெண்டு மார்க் இருக்கக்கூடாது, ரெண்டு மார்க் இருந்துட்டு சண்டை போட்டிருக்கக்கூடாது நீங்கள், அதனால் ரெண்டு மார்க்கத்தையும் ஒன்றா சேர்க்குற மாதிரி காரியங்களை செய்யுங்கன்னு சொன்னார் அவர். இங்கே அக்பர் என்ன செய்தாருன்னா, இந்துக்களும் முஸ்லீம்ஸும் சண்டை போட்டிருக்காதீங்க, இந்த ரெண்டு மார்க்கத்தில் ஒன்றா சேர்த்து தீன் இலாகி என்ற ஒரு மார்க்கத்தை அக்பர் உண்டு பண்ணினார் என்று நம்ம சரித்திரத்தில் வாசிக்கிறோம். தீன் இலாகி என்ற ஒரு மார்க்கம், அது அதிகமாக வெளியே வரலை. அதே மாதிரி இந்த கொனசுந்தராயன் என்ன செய்தார், ரெண்டு காரியங்கள் இருக்கக்கூடாது, ரெண்டு செட் ஆஃப் பிலீஃப்ஸ் இருக்கக்கூடாது. ஆகவே கிறிஸ்துவ மார்க்கத்துக்கும் அந்த பாபிலோனிய மார்க்கத்துக்கும் என்ன எது காமனாக இருக்குதோ, பொதுப்படையாக இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்துருங்க என்று சொன்னார். ஆகவே குருமார்கள் என்ன செய்தார்கள் என்றால், திருத்த முடியாத போது இந்த கொள்கைகளுக்கு வேதத்தில் ஏதாவது சப்போர்ட் இருக்குதா, ஏதாவது வசனங்கள் இருக்குதான்னு பார்த்து இந்த காரியங்களுக்கெல்லாம் வேத வசனத்தை எடுத்து ஒன்று ரெண்டு வேத வசனங்களை வச்சு அந்த அந்நிய நாட்டினுடைய கொள்கை, அந்நிய மார்க்கத்தினுடைய கொள்கை எல்லாத்தையும் அநேக கொள்கைகளை கிறிஸ்துவ மார்க்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி ரெண்டு ஒன்றாக கலந்த மார்க்கத்துக்கு பேர் தான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். ஆனால் கர்த்தர்கள் பிரியமானவர்களே, அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்களா, தேவனுக்கு விரோதமாக செய்ய வேண்டும் என்று செய்தார்களா? இல்லை, அவருடைய நல்ல அவர்களுடைய எண்ணம் நல்ல எண்ணம் தான். அவர்களை இப்பொழுது இருக்கட்டும், விட்டு கொடுப்போம், பின்னாலே வேதத்தை போதித்து அவர்களை வேதத்தின் வழியில் கொண்டு வருவோம் என்று நினைத்து தான் இவர்கள் எல்லாவற்றையும் தற்காலிகமாக செய்தார்கள். ஆனால் தற்காலிகமாக செய்தது அது நிரந்தரமாக ஆகும் என்று அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு புரியாது. ஆகவே இன்றைக்கு அது நிரந்தரமாக ஆகிவிட்டது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதில்லை, நிரந்தரமாக ஆகிவிட்டது. ஆகவே இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம், இந்த நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் இன்றைக்கு நாம் அனுஷ்டிக்கிற காரியங்களில் மற்ற மார்க்கத்தினுடைய ஏராளமான கொள்கைகளை இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைய கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு கலப்புள்ள மார்க்கமாக மாறிவிட்டது. உங்களுக்கு அதை பற்றி சந்தேகம் இருந்தால், நான் நேற்று உங்களுக்கு எடுத்து சொன்னேன், வேதத்தில் ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பை பற்றி, முதலாம் வாரத்தில் முதல் நாளை பற்றி ஒரு வசனம் கூட கிடையாது, ஒரு வசனம் டு சப்போர்ட் சண்டே ஆப்சர்வன்ஸ். தெர் இஸ் நாட் ஈவன் எ சிங்கிள் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி என்டையர் பைபிள். இந்த வேத வாக்கியத்தில் ஒரு வசனம் கூட கிடையாது. அப்போ ஒரு வசனம் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லாமல் இந்த கொள்கைகள் இன்றைய கிறிஸ்து மார்க்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அது எப்படி வந்தது, எப்படி வந்தது, உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சரித்திரத்தை நீங்கள் வாசித்து இன்றைக்கு இந்த ரெண்டு மார்க்கத்தையும் குணசந்திராயன் உண்டாக்கினார். அது ரோமன் கத்தோலிக்க மார்க்கமாக வளர்ந்து 1260 ஆண்டுகள் இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் ஆட்சி செலுத்தினது. அப்படி ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் 1260 வருஷம் ஆட்சி செலுத்தும் போது எல்லாம் வேதத்தில் இருக்குது. அவர்கள் எத்தனை நாளைக்கு ஆழ்வார்கள், இதை பற்றி பின்னாலே அடுத்த வாரத்தில் நிறைய தீர்க்கதரிசனங்கள் வருது. தயவுசெய்து நீங்கள் விட்டுறாதீங்க, அநேக தீர்க்கதரிசனங்கள் வருகிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆகவே 1260 வருஷம் அவர்கள் அரசாண்ட போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த வேத புத்தகத்தை ஒழித்துவிட்டு அங்கு வேட்டிகன் அரண்மனையில் அந்த பெரிய வேதாமத்தை ஒரு டேபிளில் வச்சு பொன் சங்கிலியினால் கட்டி வைத்து விட்டார்கள். அப்பொழுது வேதத்தை யாரும் படிக்கூடாது. ஏன் இவர்கள் இந்த சிலை வணக்கம் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்த போது அங்கிருந்த உண்மையான கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள். புரியுதுங்களா? எதிர்த்த போது இந்த வேதத்தை படித்துத்தானே இவர்கள் எதிர்க்கிறார்கள், ஆகவே வேதத்தையே படிக்கக்கூடாது, நீங்க வேதத்தை படிப்பது சாவான பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்து வேதத்தை எல்லாம் திரட்டி யாரு பாப்பரசர்கள் 10 முறை வேதத்தை எல்லாம் திரட்டி கொளுத்தி விட்டார்கள். வேதம் யார் கையிலாவது இருந்தால் அவர்களுக்கு உடனே மரண தண்டனை, ஜெயில் தண்டனை. அப்போ நாளாக நாளாக இந்த வேதமே இல்லாமல் போன போது அடுத்த சந்ததி வந்து இதுதான் கிறிஸ்துவ மார்க்கம் என்று சொல்லி அந்த பாரம்பரியங்களை அப்படியே கை கொண்டு வந்து விட்டார்கள். அப்போ லுத்தசாரிய சாஸ்திரியர் காலத்தில் அதற்கு முன்னோடியாகிய ஹஸ் ஜெரோம் என்றப்பட்ட பெரியவர்கள், விக்லிப் என்று சொல்லப்பட்டவர்கள் எழுந்தி வேதத்தை வாசித்து வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த தப்புகளை எல்லாம் எடுத்து எடுத்து சொல்லி கடைசி லுத்த சாஸ்திரியார் காலத்தில் அவர்கள் எழுந்து சத்தியத்திற்காக நிற்க முடிந்தது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சிலை வணக்கம் எப்படி வந்ததோ, இந்த பெண் தெய்வம் வணக்கம் எப்படி வந்ததோ, இந்த அதே விதமான பண்டிகைகள், உதாரணமாக பாபிலோனியில் எஸ்தோர் என்ற ஒரு தேவதை, அந்த எஸ்தோருங்கிற தேவதை செத்து போய் 3வது நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போனார்கள் என்று பாபிலோனிய மார்க்கத்தில் நம்பி அந்த எஸ்தோர் தேவதையை வணங்கிட்டு வந்தாங்க. இங்கிலீஷில் தமிழில் எஸ்தோர், இங்கிலீஷில் வந்து ஈஸ்டர், ஈஸ்டர் காடஸ். சரி, நான் ஒன்று கேட்குறேன், தயவுசெய்து நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து பிறந்தது குளிர்காலமா வெய்ய காலமா? பிறந்தது குளிர்காலமா வெய்ய காலமா? மிஸ்டர் ராஜேந்திரன் என்னங்க? குளிர்காலம். நீங்க அம்மா சகிலா என்ன காலம்? வெயில் காலம். சரி, ரெண்டு பேர் ரெண்டே ஆன்சர் சொல்றீங்களே. சரி, யோவான் 18வது அதிகாரம், யோவான் 18வது அதிகாரம் 18வது வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? யோவான் 18வது அதிகாரம் 18வது வசனம். நீங்க எடுத்துட்டீங்களா? 154வது பக்கம் நான் வாசிக்கிறேன், எடுத்துக்கிடுங்க. 154வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் யோவான் 18:18 வாசிக்கிறேன். குளிர்காலமானபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரிநெருப்பு உண்டாக்கி நின்று குளிர்ந்து காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட பேதுரு நின்று குளிர்ந்து காய்ந்து கொண்டிருந்தான். உங்களுக்கு புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை விசாரிப்பதற்கு பிலாத்துவினுடைய அரண்மனையில் நிற்கிறாங்க. அப்போ பேதுரு அங்கே போனார், சேவகர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். குளிர் காய்ந்து கொண்டிருந்தா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, ஒருவேளை மற்ற நேரங்களில் கூட குளிர் அடிக்கலாம். ஆனால் என்ன சொல்லுது வேதம்? குளிர்காலமாக இருந்தபடினாலே. புரியுதுங்களா? சரி, அப்போது ஆண்டவர் இறந்தது எந்த காலம்? குளிர்காலம். சரி, அவர் எத்தனை வருஷம் உலகத்தில் இருந்தார்? 33 வருஷம் இல்லைங்களா? அப்போ 33வது பிறந்த நாள் வந்து 6 மாதம் கழித்து அவர் இறந்துருக்கிறார். சொல்றது புரியுதுங்களா? 33 வருஷம் ஆண்டவர் உயிரோடு இருந்தார் உலகத்தில். அப்படியானால் அவர் இறந்தது எப்போ? 33வது பிறந்த நாள் வந்து 6 மாதம் கழித்து அவர் இறந்து விட்டார். புரியுதுங்களா? சரி, அப்போ அவர் இறந்தது குளிர்காலம் என்று சொன்னார். குளிர்காலம்னு ஒத்துக்கிறீங்களா? வேதத்தில் இருக்கா? குளிர்காலம் அணிபடினாலே பேதுரு குளிர்காய்ந்தான் என்று வேதத்தில் இருக்குது. எப்போ குளிர்காய்ந்தான் பேதுரு? அவர் சாகும்போது தானே, மரணத்துக்கு முன்னால் தானே, பிலாத்தினுடைய அரண்மனைகளை விசாரணை செய்யும் போது இல்லையா? அப்போ வேதத்தின் பிரகாரம் ஆண்டவர் இறந்தது குளிர்காலம். புரியுதுங்களா? சரி, அப்போ அவர் பிறந்தது எப்போ? 6 மாதத்துக்கு முன்னாடி. சரி, குளிர்காலம்னா எந்த மாதம்? ஒருவேளை நவம்பர் அல்லது டிசம்பர் அல்லது ஜனவரி, இது 3 மாதம்தான் குளிர்காலம் பொதுவாக. அப்போது அவர் பிறந்தது நவம்பர் ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன மாதம் சொல்லுங்கள்? 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன மாதம்? மார்ச் மாதம். சரி, அவர் பிறந்தது வந்து அவருக்கு இறந்தது டிசம்பர் ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன மாதம்? சாரி, மே மாதம். 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன மாதம்? ஜூன் மாதம். சரி, அவர் இறந்தது ஒருவேளை ஜனவரி ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன மாதம்? ஜூலை மாதம். உங்களுக்கு தெரியுங்களா, ஆதி காலத்தில் கிறிஸ்துமஸை ஏப்ரல் மாதம் கொண்டாடி கொண்டு வந்தார்கள் சரித்திரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது. அப்படியானால் அவர் இறந்தது குளிர்காலம், பிறந்தது என்ன? கோடை காலம். இப்போ நம்ம எப்படி கொண்டாடுறோம்? தலையெல்லாம் கொண்டாடுறோம். இறந்தது பிறந்தது எப்போ? குளிர்காலம். இறந்தது கோடைகாலம். தலையீலாயிடுச்சு, பைபிளுக்கு தலையீலாக மாறிடுச்சு. ஏன் தலையீலாச்சு தெரியுங்களா? ஏன் தலையீலாச்சு தெரியுமா உங்களுக்கு? வேதத்தின் அடிப்படையிலே பண்டிகைகளை நாம் வைக்கல கிறிஸ்து மாதத்தில். பின்ன என்ன அடிப்படையில்? அந்த ஜனங்கள் கன்வெர்ட் ஆகி வந்தாங்களே மற்ற மார்க்கத்திலிருந்து, அவர்கள் என்ன செய்தாங்கன்னா அவங்க பண்டிகைகளையெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, கிறிஸ்து மார்க்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அவர்கள் என்னென்ன பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருந்தாங்களோ வெளியில, அந்த பண்டிகை அவருடைய மார்க்கத்தில் கொண்டு வந்த பண்டிகைகளை எல்லாம் கிறிஸ்து மார்க்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சரித்திரத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் என்சைக்ளோபீடியான்னு ஒரு பெரிய புஸ்தங்கள் எல்லாம் இருக்குது, அந்த என்சைக்ளோபீடியா என்ற புஸ்தங்களில் போய் கிறிஸ்துமஸ் என்ற இடத்துல வாசிப்பாருங்க. அது சரித்திர சம்பந்தமான புஸ்தகங்கள், ஆராய்ச்சி உள்ள புத்தகம் அதில் உங்களுக்கு இருக்கும். ஆகவே அந்த ஏஸ்தோர் தேவதையினுடைய பண்டிகை ஈஸ்டர் பண்டிகைன்னு கொண்டாடிட்டு வந்தாங்க. அது சம்மரில், வெயில் காலத்தில். அது அப்படியே இங்கே இழுத்து கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஈஸ்டர் பண்டிகைன்னு வச்சுட்டாங்க. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சூரியனுடைய பிறந்தநாள் என்று சொல்லி அவங்க கொண்டாடிட்டு வந்தாங்க. அந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியை இங்கே கிறிஸ்தவ மார்க்கத்தில் கொண்டு வந்து அது ஆண்டவர் பிறந்தநாள்னு வச்சுட்டாங்க. ஆண்டவர் பிறந்தநாள் நமக்கு தெரியாது, சரித்திரக்காரங்க கண்டுபிடிக்கல. வருஷம் தெரியும், மாதம் தெரியாது, அந்த நாட்கள் தெரியாது. கர்த்தர்கள் பிரியமானவர்கள், உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? பண்டிகைகள், இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற பண்டிகைகள் எல்லாமே மற்ற மார்க்கத்தினுடைய பண்டிகைகளை தான் நம்ம கிறிஸ்தவம் பேரை வச்சுட்டு கொண்டாடிட்டுருக்கிறோம். அதே போலவே கவனிங்க, சூரிய பகவானுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ நீங்கள் இன்னொன்று வாசிங்க, இந்த புதன்கிழமை என்பது புதன் கிரகத்தின் பெயரை வச்சது. வெள்ளிக்கிழமை என்பது வெள்ளி என்ற கிரகத்தினுடைய பெயரோடு வந்தது. சனிக்கிழமை என்பது சனி கிரகத்தினுடைய பெயரோடு வந்தது. ஆனால் இந்த மற்ற பெயர்களெல்லாம் மற்ற கிரகத்தின் இருந்து வந்தாலும் இது மற்ற கிரகத்துக்கு டெடிகேட் பண்ணல. மற்ற கிரகங்களுக்கு இது என்ன செய்யலன்னு சொன்னால் இது அபிஷேகம் பண்ணலை, அதாவது மற்ற கிரகங்களுக்கு டெடிகேட் பண்ணல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையை சூரியனுக்கு டெடிகேட் பண்ணிட்டாங்க. அந்த நாள் சூரியனுடைய நாள் என்று டெடிகேட் பண்ணி அந்த நாளை வணங்கி கொண்டு வந்தார்கள். அதுதான் விசேஷம் இந்த மித்ரா ரிலிஜனில், அந்த சூரிய வணக்கத்தின் நாளாக அதை வைத்திருந்தார்கள். அந்த சூரிய வணக்கத்துடைய நாளை கொண்டு வந்து இங்கே நம்ம கிறிஸ்து மார்க்கத்தில் என்ன செய்துட்டாங்க வச்சு, இதை தான் ஓய்வு நாள் என்று வைத்து கொண்டார்கள். சரி, அதை கிறிஸ்துவங்க நம்பணுமே. அதுக்காக ஆண்டவர் உயிரோடு எழுந்தார், பரிசுத்தாவியானவர் அந்த நாளில் வந்தார். அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆசிரிக்க போகிறோம். இதை யார் கொண்டு வந்தா? மற்ற மார்க்கத்திலே இருந்து வந்த மக்கள் இதை கொண்டு வந்தாங்க. அவங்க மெஜாரிட்டி, பெரிய மெஜாரிட்டி. அப்போ சிறிய மெஜாரிட்டியாக இருக்க கிறிஸ்தவங்க அதை எதிர்த்த போது அந்த எதிர்த்த கிறிஸ்தவங்கள் எல்லாம் கொண்டுட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ரோமராயர்கள் கிறிஸ்தவங்கள கொன்னாங்க. இங்கே என்னென்னா சபையில் இருக்கிறவங்க இந்த வேத வசந்தி எடுத்து, இல்லை ஞாயிற்றுக்கிழமை கடவுள் பிரகாரம் ஓய்வு நாள் இல்லை, அந்த சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு சொன்னவங்களையெல்லாம் வெட்டு, விக்கிரகத்தை வேண்டாம், செலவணக்கம் இருக்கக்கூடாது, வேதத்தில் செலவணக்கம் கிடையாது, நீங்கள் செலவணக்கத்தை கொண்டாடாதீங்க, இப்படி யார் யார் எதிர்த்தார்களோ அவங்களெல்லாம் பட்டத்திற்கு பட்டயத்துக்கு இரையாக்கி விட்டார். தைரியமா முனிவர் என்று சொல்லி, வீரமா முனிவர் உட்ரா பெஸ்கி என்ற ஒரு பெரிய முனிவர் இங்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தார். அவர் சதுராகராதி என்று தமிழில் எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய புத்தகத்தை எழுதும்போது சொல்கிறார், அந்த நாளிலே கத்தோலிக்க திருச்சபையை எதிர்த்தவங்களை நாங்கள் கொன்றோம், 10 கோடி பேர் கொன்றோம். எத்தனை கோடி பேர்? 10 கோடி பேர். நான் சொல்கிறது இல்லை, அவர் சொல்கிறார். அப்படியானால் இன்றைக்கு எங்களை எதிர்த்தீங்கன்னா கொள்ளுவோம். அந்த அஞ்ஞானிகள் 500,000 கிறிஸ்தவங்களை தான் கொன்னாங்க. உங்களுக்கு புரியுதுல்ல? நீங்கள் நல்லா கவனிங்க. மார்க்கத்துக்கு மேலே நான் குறை சொல்லலை. அல்லது அநேக ரோமன் கத்தோலிக்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கிறாங்க, பாரியால் இருக்கிறாங்க, அவர்கள் மேலே குறை சொல்ல தான் நினைக்காதீங்க. அவர்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குற, அவர்களும் அங்கேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏராளமாக இருக்கிறாங்க. அந்த திருச்சபை, அந்த காலத்தில் இருந்த திருச்சபை இப்படிப்பட்ட விபரீதமான காரியங்களை செய்து விட்டது. அப்போ வேதம் இல்லாதபடி வாழையடி வாழையடியாக அது வந்துட்டு, புரியுதுங்களா? அப்போ ஏராளமான கிறிஸ்தவர்கள், அப்போ லூதர் சாஸ்திரியார் காலத்தில் தான் வேதம் வந்தது. விக்லிப் என்பவர் ஒருவர் தான் 1312 முதல் முதலாவதாக வேதத்தை எழுதினார். அவர் கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் இருந்தாலும் எப்படியோ அந்த வேதத்தை எழுதி வெளியே கொண்டு வந்துட்டார். அப்புறம் ஹஸ் என்பவர், ஜெரோம் என்பவர், ஜெரோம் என்ற அவர் எழுதின வல்கேட் என்ற அந்த பைபிளை தான் இப்போ கத்தோலிக்கர்கள் என்ன செய்கிறாங்க, வேதமாக வைத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் வேத புத்தகம் எழுதி, அப்புறம் லூதர் சாஸ்திரியார் வந்து எழுதி, அப்புறம் தானே எல்லாம் வேதம் பரவத்தானே, இதெல்லாம் தப்பிதம் என்று மக்கள் கண்டார்கள். ஆகவே இந்த தப்பிதமான காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி லூதர் சாஸ்திரியார் ப்ரொட்டஸ்ட் பண்ணினார், சண்டை போட்டார். தனியொரு மனிதனாக இருந்து அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அதிகாரமுள்ள கத்தோலிக்க திருச்சபை, அந்த திருச்சபை தனி மனிதனாக எதிர்த்தார். தமிழ் வரையில் நம்முடைய வழக்கத்தில் ஒருவரை பற்றி எனக்கு ஒரு மதிப்பு உண்டு. அவர் பேர் நக்கீர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நக்கீருக்கும் கதை என்ன சொல்கிறது, சிவபெருமானுக்கும் ஒரு சண்டை. பெண்களுடைய கூந்தலில் உண்மையான மனம் இருக்கிறதா அல்லது செயற்கை மனம் தானா என்ன ஒரு சண்டை. வேற எதையாவது குறித்து சண்டை போடக்கூடாதா, அதை குறித்து தான் சண்டை போட்டாங்க அவங்க. அதனால தகராறு வந்த உடனே சிவபெருமான், உங்களுக்கு தெரியும், நெற்றி கிணை திறந்து அந்த நக்கீரை எரித்தார். இப்போ நக்கீர் சொன்னார், நீ நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. கத்திரிக்குள் பிரியமானவர்களே, அப்படிதான் லூசர் நின்னார். எனக்கு என்ன வேணும்னாலும் செய்துக்கிடுங்க, நான் தனியாக நிற்கிறேன். ஆனால் இந்த வேத வசனத்தில் காட்டுங்க, இந்த வேத வசனத்தில் இல்லாத காரியங்களை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். யூ ஷோ மீ ஃப்ரம் த பைபிள். நீங்களும் அந்த பைபிள் தானே வச்சிருக்கிறீங்க. இந்த வேத வசனத்துக்கு அப்பாற்பட்டதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேதம் வேதம் மட்டும்தான், பைபிள் அண்ட் ஒன்லி பைபிள். அப்படி வந்தது தான் இந்த ப்ரோட்டஸ்டன்ஸ் மார்க்கம். அப்படி வந்த இந்த ப்ரோட்டஸ்டன்ஸ் மார்க்கத்தார் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன என்பதை நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டும். வேத வசனத்தை நாம் கை கொள்கிறோமா, அந்த வேதத்தை விட்டுட்டு நாம் போயிட்டு இருக்கிறோமா? இன்றைக்கி கிறிஸ்து மார்க்கத்தில் என்ன விதமான சடங்காச்சாரங்கள் இருந்தாலும் நல்லா யோசித்து பாருங்க, அதெல்லாம் அந்நிய மார்க்கத்திலிருந்து வந்தது. வேத வசனத்துக்கு அப்பாற்பட்டதெல்லாம் புரஜாதிகளிருந்து வந்தது. நான் தஞ்சாவூரில் கல்யாணம் செய்தேன், திருமணம் செய்தேன். என்னுடைய மாமா வந்து நாகர்கோவில் நாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய ரயில்வே ஸ்டோர் ஒன்று இருந்தது, அதில் ஒரு ஆஃபீஸராக இருந்தார். ஆகவே நாகப்பட்டினத்துக்கு நான் அடிக்கடி போவேன். அப்போ நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் வந்து வேளாங்கண்ணி மாதா கோயில் இருக்குது, உங்களுக்கு தெரியும், அநேகர் வேளாங்கண்ணிக்கு போயிருக்கிறீங்க. அப்போ அந்த காலத்தில், இன்றைக்கு கூட மற்ற மார்க்கங்களையும் மற்ற காரியங்களையும் மதிக்கிறவன் நான், ஒருவேளை ஒத்துக்கொள்ளேன்னா அதை பற்றி பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறவன் நான். இன்றைக்கு எந்த மார்க்கத்தையும் மதிக்கிறவன், கொள்கைகளையும் மதிக்கிறவன். ஏனென்றால் அவர்களுக்கு பிடித்த கொள்கை அவர்கள் வைத்துக் கொள்ளட்டுமே, எனக்கு பிடித்த கொள்கையை நான் வைத்துக் கொள்கிறேன். ஆகவே மற்றவர்களை மதிக்க வேண்டும், மற்றவருடைய கொள்கையை நான் மதிக்க வேண்டும். ஆகவே நான் நாகிந்த வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு அடிக்கடி நான் போய் வந்தேன். அங்கே மாமனார் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு பெரிய லைப்ரரி இருக்கிறது, அங்கே அநேக குருமார்கள் இருக்கிறார்கள். அவங்கள்டெல்லாம் பேசுறது, லைப்ரரியில் புத்தகத்தை படிச்சது, ஒரு புத்தகத்தை வாசித்தேன். எனக்கு அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது. அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது, அந்த புத்தகம் ஒரு பழைய புத்தகம், வாலும் இல்லை தலையும் இல்லை, அது என்ன புத்தகம்னு ஹெட்டிங்கே இல்லை அதுக்கு. அது ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கிறாங்க. அதை ஒரு நன்சிட்ட கேட்டேன், அம்மா இதை கொடுங்க வாசிக்கிறேன்னா, அது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதான் அந்த அம்மாவுக்கு என் மேலே ஒரு விருப்பம், அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, அதை நான் வாசிக்கும் போது அது என்ன சொல்லப்பட்டிருக்குது, 14வது நூற்றாண்டில் ரோமன் கத்தோலிக்கர் வந்தார், அதாவது போர்ச்சுகீசியர் வந்தாங்க இந்தியாவில். வந்து என்ன செய்தார்கள் என்றால், அநேகரை கத்தி முனையிலே கிறிஸ்தவங்களாக்குனாங்க. அதில் இந்த நாகர்கோயில் பக்கம் உள்ளவங்க, நாகப்பட்டினம், பொறையார், தரங்கம்பாடி, இப்படிப்பட்ட இடம் கீழே வரைக்கும் அங்கே மீன் பிடிக்கிறவர்கள், அந்த மீன் பிடிக்கிற ஜாதியை பூரா கிறிஸ்தவங்களாக்கிட்டாங்க. கடல் கரை ஓரமாக இருக்கிறவங்க எல்லாம். அப்போது இந்த கிறிஸ்தவர்கள் ஆனவுடனே அந்த கிறிஸ்தவர்களுக்கு சில முக்கியமான கோவில்கள் இருந்தன. அவங்க எல்லாம் முன்னாடி இந்துக்கள். அதில் இந்த வேளாங்கண்ணி மாதா அந்த கோயில். இதை நீங்கள் போய் வேளாங்கண்ணிலேயே போய் படிக்கலாம். நான் சொல்கிறது நீங்கள் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதுங்களா? இது சரித்திரத்தை நான் சொல்கிறேன். அங்கே போகும்போது அங்கே ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவில் என்னவென்றால் மாரியம்மன் கோவில். அது சரி, அது ஒரு கதை. அந்த மாரியம்மன் கோவிலில் புதுமைகள் நடந்தது. புதுமைகள் என்றால் அற்புதம் நடந்தது. அதனால் அந்த கோவில் ஒரு விசேஷமான கோவிலாக இருந்தது. அப்போது கிறிஸ்தவர்கள் மேரியம்மா மேரியம்மான்னு அங்கே கும்பிடும்போது இந்துக்கள் மாரியம்மா மாரியம்மான்னு கும்பிடுவாங்க. ஒரு வித்தியாசம், ஒரு எழுத்து தானே வித்தியாசம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்க. அப்போ என்னதான் நம்ம மேரியம்மா மேரியம்மான்னு கும்பிட்டாலும் உள்ளே இருக்கிறது யாரு? நான் சொல்கிறது விளங்குதுங்க. சில சமயங்களில் உண்மையை நம்ம சொல்ல போகும்போது ஜனங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், விளங்குதுங்கள. அண்ணாதுரை ஒரு கதை சொன்னார். இந்த அண்ணாதுரை அவர்கள் இருந்த இடம் தானே, மாண்புமிகு அண்ணாதுரை மேலே எனக்கு ஒரு பெரிய மதிப்பு. அவருடைய புத்தகங்களையெல்லாம் ஏராளமாக படிச்சிருக்கேன். ஒரு பெரிய ஞானி, அறிவாளி. அவர் மாத்திரம் உயிரோடு இருந்தார், ஆனால் நேரு வகுப்பினால் அவர் தான் பிரதமராக வந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட செல்வாக்கு இருந்தது அவருக்கு. அவர் அநேக ஓமைகளை சொல்லுவார். அந்த ஓமைகள் ஒரு ஓமை கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது, மீட்டிங் எல்லாம் அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்லுறேன். அது பச்சையாக அவர் சொல்லுவார், பச்சை பச்சையாக பேசுவார். ஒருவன் வெளியில் இருந்து வெளிக்கு இருந்துட்டு வெளியில் கேஸ் சாப்பிட்டுருந்தானா, உங்களுக்கு கூட தெரியும். அப்போ வழியில் போகிறவங்க சொன்னாங்களா, என்னப்பா வெளியே வெளியிருக்கா இப்போவா சாப்பிடுறது? அவனுக்கு கோவம் வந்து விட்டுது. நான் தொட்டுட்டு கூட சாப்பிடுவேன், உனக்கு என்னப்பா? உண்மைகள் சொல்லப்போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் கஷ்டமோ நஷ்டமோ உண்மை. அந்த உண்மைகளை எடுத்து சொல்லும்போது கத்துக்கள் பிரியமானவர்ல, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்யறது? நான் சொல்கிற காரங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு கத்திரிக்குள் பிரியமானவரில் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று வந்திருந்தால் அது எவ்வளவோ நல்லா இருக்குங்க. நீங்கள் புரியுதுங்களா? பரிசுத்தாவியானவர் அந்த நாளில் ஊற்றப்பட்டார் என்ற நோக்கத்துக்காக இந்த ஞாயிறு ஆசரிப்பு கிறிஸ்து மரத்தில் வந்திருந்தால் அது நம்ம அதை நாம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதுதான், தலை வணங்க வேண்டியதுதான். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பை சாத்தம் எப்படி கொண்டு வந்துட்டா தெரியுங்களா? அந்த மார்க்கத்தினுடைய சூரிய பகவானுடைய நாள், அதை கிறிஸ்து மார்க்கத்தில் கொண்டு வந்து இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் எல்லாரும் அதை அனுஷ்டிக்க முடிய வைத்து விட்டேன். அப்போ இப்போ நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன், புரியுதுங்களா? நீங்கள் தயவுசெய்து அஃபண்ட் ஆகாதீங்க. நான் சொல்கிறது உண்மை தான். உண்மை சொல்லும்போது சங்கடமாக தான் இருக்குது. ஆனாலும் நீங்களாம் படித்தவங்க அறிவாளிகள், நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதுங்களா? நீங்கள் அதை பற்றி யோசிங்க. இன்றைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது அந்நிய மார்க்கத்தினுடைய நாள், அந்நிய தெய்வத்துக்கு டெடிகேட் பண்ண ஒரு நாள். இங்கே கிறிஸ்துவ மார்க்கத்தில் வேத வசனத்தில் திட்டவட்டமாக ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் 7வது நாள் சனிக்கிழமை தான் ஓய்னாருன்னு வேத கிளியராக சொல்லுது, திட்டவட்டமாக பேசுது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டு வந்துட்டான்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையை பற்றி வேதத்தில் ஒரு வசனம் கிடையாது. அதை நம்ம கை கொள்றோம்னு சொன்னால் என்ன தெரியுங்க, என்னதான் நாம் ஞாயிற்றுக்கிழமை பயபக்தியோடு ரொம்ப பக்தியோடு நாம் ஆசரித்தாலும் கத்திரிகள் பிரியமானவர்களே, நாம் ஒரு இந்து தெய்வத்தினுடைய நாளை தான் ஆசரிக்கிறேன்னு ஒழிய கிறிஸ்துவனால நம்ம ஆசிரியம். புரியுதுல்ல? தமிழில் ஒரு பாட்டு உண்டு, தேய்வாளும் சுடுகாட்டை பெருக்கி தள்ளி பெருவிளக்கு ஏற்றி வைத்தால் வீடாமோ. தேய் வாழ்கிற சுடுகாடு, தேய் வாழும் அந்த சுடுகாட்டை நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி தண்ணி தெளித்து கோலம் போட்டு சாணம் அடுகி பெருவிளக்கு ஏற்றி வைத்தால் அது வீடாயிருமா? அது சுடுகாடு, சுடுகாடு தான். நாய்வாளை நறுக்கி தீட்டி நற்றமில் எழுத எழுத்தாணியாமோ? நாய்வாலை தீவி அது எழுத்தாணியானா எழுத்தாணி ஆயிருமா? நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுங்களா? அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஆசிரிப்பது நாம் எவ்வளவுதான் பயபக்தியோடு ஆசிரித்தாலும் அது ஓய்வு நாள் ஆசிரிப்பு ஆகாது. ஆகாது என்று மாத்திரமல்ல, நாம் இன்னொரு தெய்வத்தினுடைய நாளை ஆசிரிக்கிறோம். அது நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனத்தை விட்டு விலகி மந்தைக்குள்ள குடிதான ஓநாய்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகளை பற்றுகிற காலம் வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சொன்னார். அதே போல உங்களுக்குள்ள அநேகர் எழும்பி மாறுபாடவனைகளை போதிப்பார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அது எவ்வளவு திட்டவட்டமாக இருக்கிறது! மாறுபாடானவைகள், வேதத்திற்கு அப்பாற்பட்டவைகள், வேதத்துக்கு விரோதமானவை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு இந்த விஷயம் தெரியல. அது மறைக்கப்பட்டிருந்தது, அது தெரியாமல் போய்விட்டது. தெரியாமல் போய் ஆண்டவரை தொடர்ந்து கொள்கிற அந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ நாம் தெரியாமல் நடந்து விட்டோம், இனி அந்த மாதிரி தப்பு என்று தெரிந்த ஒருபாடு என்ன செய்வது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய மார்க்கம் எல்லாம் சில சமயங்களில் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் கோயில்பட்டியில் நான் இருந்தபோது கோயில்பட்டியிலேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பஸ்ஸில் ஏறினேன். அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு கொஞ்சம் வேகமாக போய் கொண்டு இருந்தபோது ஒரு பிராமணர், நல்லா தட்டியாக இருக்கிறார் அவர். அவர் மேலெல்லாம் சட்டையால் ஒன்றும் கிடையாது, பூணூல் மத்தனா போட்டிருக்கிறாரு. கையில் ஒரு மூணு நாலு சின்ன முறுக்கு எல்லடை இதெல்லாம் விற்றுட்டு, அது நாலு டின்னு அங்கே இருக்குது. இந்த நாலு டின்னு கையில் பிடிச்சிட்டு அவர் சிந்து வச்சிருக்கிறாரு. அவர் வேகமாக ஒடியாந்து அந்த பஸ்ஸில் ஏறுறாரு. ஒடியார அவர் மூச்சு வாங்குது, அப்படியே வேர்வை நிறைய வருது. இந்த சிந்து வேற அவந்துட்டு அதையும் தட்டி முடிச்சுட்டு ஒடியாறாரு. நான் நல்ல வேலை பின்னாடி நான் இருந்தேன். ஸ்டாப் ஸ்டாப்னு கத்திட்டு வந்தார். அப்புறம் நாங்கள் எல்லாம் சொல்லி அந்த பஸ்ஸை நிறுத்தினோம். ஏறக்குறைய ஒரு 6 கிலோமீட்டர் வந்து அவர் வந்து அந்த பஸ்ஸில் ஏறி அப்படின்னு அப்படியே பேஞ்சு பெருமூச்சு எடுத்துகிட்டு கொண்டிருந்தார். கண்டக்டர் வந்து டிக்கெட் எங்கன்னு கேட்டேன். என்னையா இப்போதான் சாக பிழைக்கிறேன்னு பெருமூச்சு வாங்கும் போது டிக்கெட்டை அப்புறம் வாங்கிக்கலையா அப்படின்ட்டார். சரி, இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போன பிற்பாடு இவர் சொல்கிறாரு, சங்கரன் கோயிலுக்கு டிக்கெட் கொடுத்தேன். எல்லாரும் செஞ்சிட்டாங்க. அது திருநெல்வேலிக்கு போகிற பஸ்ஸு. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்து அதை நிறுத்தி ஏறி கடைசியில் அது தப்பிதமான பஸ்ஸாக போயிடுச்சு. அப்புறம் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவர் இறக்குனாங்க. சில சமயங்களில் அவசரமாக நாமும் இந்த ஏறி இந்த தப்பிதமான மார்க்கத்தில் ஏறி உட்காந்துட்டா என்ன செய்ய? யோசித்து பாருங்கள், அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? சரி, நான் அப்போது ஒரு இடத்துக்கு போகிறேன். இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து தாம்பரம் போகணும். ஒரு ரோடு தாம்பரம் போகுதான்னு கேட்குறது வழக்கம். மார்க்கத்திலெல்லாம் கேள்வியெல்லாம் கிடையாது. மார்க்கத்தில் வந்து கேள்வியே கேட்கக்கூடாது. சும்மா அப்பா அம்மா செய்தாங்களா செய்ய வேண்டியதுதான். கண்ணை முடித்து கேள்வி கிடையாது. நம்ம வணங்குற தெய்வம் தெய்வம் தானா? நம்ம போகிற வழி தானா? நம்ம செய்கிறதெல்லாம் வேதத்துக்கு ஒத்துருக்குதான்னு அந்த கேள்வியே கிடையாது. ஏதோ அப்பா அம்மா செய்தாங்க, நாமும் செய்ய வேண்டியதா? மற்றதுலாம் கேள்வி. இந்த ரோடு தாம்பரம் போகுதா, எத்தனை கிலோமீட்டர், இந்த மாதிரியெல்லாம் கேள்வி. நானும் மார்க்கத்தில் இருக்கிற மாதிரி கேள்வி கேட்காம ஒரு ரோட்டில் புறப்பட்டு போயிட்டேன். சும்மா ஒரு 20 கிலோமீட்டர் போன பிற்பாடு, ஐயா தாம்பரம் என்ன எவ்வளோ தூரம் இருக்குது? இந்த வழியில் வந்தவங்க ஆச்சரியப்பட்டு, தாம்பரமா, நீங்கள் வந்தது வாலாஜாப்பேட்டை போகிற ரோடா? இல்லை, அது வாலாஜாப்பேட்டை ரோடா? இது தாம்பரம் ரோடு இல்லையா? இல்லை. இப்போ நான் வாலாஜப்பேட்டை தானே போகணும், அப்போ திரும்பி போய் போங்க. திரும்புறதா? 20 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சு, இனி திரும்பி போவாங்களா யாராவது? இவ்வளோ நாளாக இதை கை கொண்டாச்சு, இவ்வளோ நாளாக இதை கடைப்பிடிச்சாச்சு, திரும்பலாமா? கத்திரிக்குள் பிரியமானவர் இல்லை, அது அப்படியே போக வேண்டியதுதான். போய் தான் வாலாஜப்பட்டி போகணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கத்திரிக்குள் பிரியமானவர் இல்லை. சத்தியம் ஆண்டவர் சொல்லும்போது அது உண்மையும் முத்தும் என்று நமக்கு தெரியும் போது, புரியுதுங்களா? ரைட் அபவுட் திரும்பி நம்ம போனாதான் அது நல்லது. இல்லை நான் இப்படியே போயிட்டுருக்கிறேன்னு போயிட்டு இருந்தா அது எப்படி முடியும்? ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை அதை கொண்டு வந்தது. சரி, கொண்டு வந்து இவ்வளோ நாளாக அனுப்பிச்சாச்சு, அதனால் அதை மாற்ற முடியாது. அவங்க கொள்கை அதுதான். உங்களுக்கு புரியுதுங்களா? விளங்குதான். இவ்வளோ தூரம் நடந்து வச்சாச்சு, நடந்தாச்சு, இனி திரும்பி போகிறதா? கிடையாது, திரும்ப மாட்டோம். நாங்கள் அதை வச்சிட்டோம். இப்போ கத்தோலிக்க குருமார்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? இது நாங்கள் வச்சது, பைபிளில் கிடையாது. இது கத்தோலிக்க திருச்சபையினுடைய கொள்கை, ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்புங்கிறது. அதை அவங்க ஒத்துக்கிறாங்க. இங்கு அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி அச்சடித்து அவங்களுடைய கூற்றெல்லாம் எந்த புத்தகம் எத்தனாவது பக்கங்கிறதெல்லாம் கொடுக்குறோம் கையில். நீங்கள் பார்த்துங்க நான் சொல்கிறது. சரி, அப்படியானால் இங்கே உதாரணமாக மான்சியர் செக்கு ஃப்ரெஞ்சு பிரீஸ்ட் அவர் சொல்கிறாரு. அவருடைய புத்தகத்தில் பிளெயின் டாக் அபவுட் ப்ரோட்டஸ்டன்டிசம் என்ற அந்த புத்தகத்தில் 213வது பக்கத்தில் அவர் சொல்கிறாரு, இட் வாஸ் த கேத்தலிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பை த அத்தாரிட்டி ஆஃப் தி சர்ச் ஹஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் திஸ் ரெஸ்ட் டு சண்டே இன் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் த ரெசரக்ஷன் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தஸ் த அப்சர்வன்ஸ் ஆஃப் சண்டே பை ப்ரோட்டஸ்டன்ஸ் இஸ் ஏ ஹோமேஜ் தே பே இன் ஸ்பைட் ஆஃப் தெம்செல்ஸ். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு நான் கத்தோலிக்க திருச்சபை கொண்டு வந்த ஒரு ஆசரிப்பு. இந்த கத்தோலிக்க திருச்சபை கொண்டு வந்த ஆசரிப்பை இன்றைக்கு ப்ரோட்டஸ்டன்ஸாகிய நீங்கள் அதை கை கொள்ளும் போது, நீங்கள் உங்களுக்கு தெரியாமையே கத்தோலிக்க சபையை தான் பின்பற்றுறீங்க. கத்திரிக்குள் பிரியமானவர்கள், இன்றைக்கு கத்தோலிக்க சபை ஒரு பெரிய சபை, பெரிய பிரம்மாண்டமான ஒரு சபை. இன்றைக்கு 100 கோடி கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் முக்கால்வாசி பேர் கேத்தலிக்ஸ் தான். 23-26% தான் ப்ரோட்டஸ்டன்ட். அதில் தான் பெரிய டிக்னரிட்டிஸ், பாப்பரசர், பெரிய 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 அறிவாளிகள், ஞானவான்கள், பணபலம், அவர்களுக்கு எல்லா பலமும் உண்டு. இன்றைக்கு கத்தோலிக்கருடைய செல்வாக்கு ஏராளமாக பெருகி கொண்டு வருகிறது. அமெரிக்காவிலும் கத்தோலிக்க நாடு ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்திரிக்குள் பிரியமானவர்கள் நாம் என்ன செய்வது? வேதத்தை பின்பற்றுவதா? கத்தோலிக்க திருச்சபை பின்பற்றுவதா? கத்தோலிக்க திருச்சபை ஓப்பனாக என்ன சொல்லுது? கடவுளுடைய சட்டத்தை மாற்றுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் உண்டு, சபைக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லுது. ஓப்பனாகவே சொல்கிறாங்க அவங்க. சரி, சபைக்கு ஆண்டவருடைய சட்டத்தை மாற்றுறதுக்கு அதிகாரம் உண்டா? ஒரு சமயத்தில் சீமோன் பேதுரு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, அவரை வந்து நான் வந்து நான் சிலுவைக்கு போக போகிறேன், சாக போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் என்ன என்று சொல்லி திட்டினார். இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தெரியுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 25வது பக்கத்துக்கு பாருங்கள். புதிய ஏற்பாட்டு புத்தகம் 25, மத்தேயு 16வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்படியானால் கடவுளுடைய கற்பனைகளையும் அவருடைய எண்ணங்களையும் நாம் கை கொள்ளுன்னா, பேதுருவியா ஆண்டவர் சாத்தான்னு சொல்லிட்டார். அப்புறம் நம்ம என்ன சொல்ல போகிறாரு? கத்திரிக்குள் பிரியமானவர்கள், திருச்சபையை பற்றி பேசும்போது, திருச்சபை ஒரு பெண் ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது போல, திருச்சபையானது ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் வேதத்தில் சொல்லதே ஒழிய, அந்த ஆண்டவருக்கு மேலாக ஆண்டவர் ஒன்று சொன்ன இவர்கள் இன்னொரு சொல்ல, அதை அப்படி செய்ய முடியுமா? ஆண்டவருடைய சட்டத்துக்கும் ஆண்டவருடைய வசனத்துக்கும் திருச்சபைகள் தங்களை மேலாக்க முடியுமா? அதை நாம் ஒத்துக்கொள்கிறதில்லை. ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்சிஸ்ட் சார்ந்தவர்கள் அதை ஒத்துக்கொள்கிறதில்லை. ஆனால் கத்தோடிகள் என்ன சொல்கிறார்கள், எங்களுக்கு அதிகாரம் உண்டு, நாங்கள் செய்தோம். ஒரு மனுஷனே ஒருவன் குத்தி கொண்டு விட்டான். அப்போ அங்கே வந்து விசாரணை வருது. அப்பொழுது அந்த குத்தி கொண்டவன் என்ன சொல்கிறான் என்றால், நான் தான் குத்தி கொண்டேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்தில் இருக்கணும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை இவர் குத்தி கொள்ளலைங்க, இவர் இன்னொருவர் வந்து குத்தி கொள்ளிட்டாருன்னு சொல்கிறார். இன்றைக்கி அப்படி தான் ப்ரோடெஸ்டன்ட் மார்க்கத்தை சேர்ந்தவங்க சொல்கிறோம், கத்தோலிக்கிறத பிளைனே சொல்கிறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசிரிப்பை கொண்டு வந்தது நாங்கள் தான், வேதத்தில் வசனமே ஒரு வசனம் கூட கிடையாது. அப்போ ப்ரோடெஸ்டன்ட் மார்க்கத்தார் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை அது வேதத்தில் இருக்குது, வேதத்தில் இருக்குது, நீங்கள் அதை கொண்டு வரல, வேதத்தில் இருக்குது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தான் கொண்டு வந்தோம். அப்படி வேதத்தில் இருக்குதுன்னா காமி $10,000 உங்களுக்கு பரிசாக கொடுக்குறோம், புரியுதுங்களா? அவங்க சேலஞ்சு பண்ணி பேசுகிறாங்க. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையை பின்பற்றுறீங்களா அல்லது ஆண்டவரை பின்பற்றுகிறீர்களா? இன்னொரு காரியம் அதில் இருக்குது, அதை நான் மறுக்க முடியாது. ஆண்டவருடைய வசனங்களை கை கொள்ளாதபடி என்னென்ன செய்யணுமோ தடையாக அதையெல்லாம் சாத்தா கொண்டு வந்து வச்சுட்டான். அது விசேஷமாக இந்த சனிக்கிழமை ஆசிரியக்கூடாதபடி எல்லா விதமான தடங்களையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சுருக்கிறான். புரியுதுங்களையே, நீங்கள் வேறு எது வேணாலும் செய்யுங்க, கொலை செய்யாமல் இருங்க, விபச்சாரம் செய்யாது இருங்க, மற்ற எல்லா கற்பனையும் கை கொள்ளுங்க, அந்த ஓய்வுனால மாத்திரம் கை கொண்டுக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் சாத்தானுடைய திட்டம், அதை பற்றி நினைக்கக்கூடாது நீங்கள். ஏன்னா சாத்தானுக்கு அது விரோதமான காரியங்கள். அந்த ஓய்வுனால் இயேசு கிறிஸ்துவை அண்ட சராசரத்தின் தேவன் என்று சொல்கிறது, அந்த ஓய்வுனால் இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று சொல்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த தேவனுமா இருக்கக்கூடாது, அவர் ரட்சகரமாகவும் இருக்கக்கூடாது. அந்த யூதர்களும் ரோமர்களும் அந்த ஏரோது மூன்று பேரும் ஒன்றாக கூட்டி சேர்ந்து ஆண்டவரை கொன்று விட்டார்களோ, அது மாதிரி இன்றைக்கு ஒரு கூட்டாட்சி. என்ன ஆச்சு? கத்தோலிக் இந்து மார்க்கம் சூரிய பகவானுடைய நாளுன்னு சொல்லுது, கத்தோலிக்கர்கள் அது கடவுளுடைய நாளுன்னு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. சரி, இந்துக்கள் மாதிரி கத்தோலிக்கர்கள் தான் அதை வணங்குறாங்கன்னு சொன்னால், ப்ரோடெஸ்டன்ட் மார்க்கத்தை சேர்ந்தவங்களும் அதையே வணங்குறோம். கூட்டாட்சி, இந்துக்கள், ரோமன் கத்தோலிக்கர்கள், ப்ரோடெஸ்டன்ட், மூணு பேர் கூட்டாட்சியாக ஆண்டவருடைய கற்பனைக்கு விரோதமாக இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு விளங்கலை, ஆனால் ஆண்டவர் அதை திட்டவட்டமாக சொல்கிறார். இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை கேட்கறது கூட அநேகர் தரல, கத்தர்கள் பிரியமானவரில் பிரசங்கம் நாங்கள் கேட்குறோம் இல்லை. புரியுதுங்களா? நியாயத்தீர்ப்பில் நாம் நிற்க போகிறோம். அப்போ நியாயத்தீர்ப்பில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் ஆண்டவர் இதை குறித்து பேசுகிறார். யோவான் 12 அதிகாரத்தில் ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது என்ன சொல்கிறார்? 147வது பக்கம் யோவான் 12 அதிகாரத்தில் இது ஏதாவது வாசிக்கிறேன். அங்கு ஆண்டவர் சொல்கிறதே வாசிக்கிறேன், 47வது வசனம், ஒருவனின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பார்த்தீங்களா? நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், என்னுடைய வசனத்தை வச்சிருவேன், என்னுடைய கற்பனைகளை வச்சிருவேன். ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனையும் இந்த வசனங்களும் தான் நியாயத்தீர்ப்பில் ஆண்டவர் வைக்க போகிறார். ஆண்டவர் நியாயம் தீர்க்க மாட்டார். அந்த வசனங்கள் படி நடந்தீங்களா? கற்பனையின் படி நடந்தீங்களா? இந்த ரெண்டு கேள்வி தான் அங்கே நியாயாதிபதி அங்கே என்ன செய்வாருன்னா அங்கே கேட்க போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காக வக்கீலாக பரிந்துமன்றாடி கொண்டிருக்கிறார். அவர் இன்றைக்கும் வக்கீலாக பரிந்துமன்றாடி கொண்டிருக்க மாட்டார், சீக்கிரமாக நியாயாதிபதியாக அவர் வருவார். இன்றைக்கி வக்கீலும் இங்கிற இடத்துல நீங்கள் போகலாம், பேசலாம், எது வேணாலும் செய்யலாம், ஆனால் நியாயாதிபதியாக உட்காரும்போது அவருக்கு சட்டம் தான். பிரசங்கி புத்தகம் 12 அதிகாரம் 13-14 வாசிக்கிறேன். பிரசங்கி 12:13-14, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைகொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஏன்? ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். புரியுதுங்களா? இந்த ரெண்டுக்கு முன்னால் நின்றுதான் ஆகணும் நாம. அப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடைசியிலே ஆண்டவருடைய தூது என்ன, நீ தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைகொள். அதுதான் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் கொடுக்க போற ஒரு பெரிய விசேஷமான தூது. வெளியாகும் புத்தகம் 14:6 வாசிக்கிறேன். வெளியாகவும் 14:6 பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே சிருஷ்டிகர்த்தாவையே தொழுது ஒழுங்கு பார்த்தீங்களா. ஆகவே நியாய தீர்ப்பில் நாம் என்ன சொல்லுவோம்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை பற்றி ஆண்டவருடைய பிள்ளைகள் இதான் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, யோசிங்க, நாங்கள் சொல்றது சரிதானா என்று நீங்கள் போய் பாருங்க. இந்த வசனம் தான் நம்ம நியாயம் தீர்க்கும். அப்படியானால் வசனத்தின்படி செய்கிறவர்கள், இதை காலையில் நான் சொன்னேன், இன்றைக்கு உலகத்தில் ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் ஒரு கூட்டத்தார் புத்திமான்கள், இன்னொரு கூட்டத்தார் புத்தியற்றவர்கள். சரி, புத்திமான்கள் புத்தியற்றவர்கள் ரெண்டு பேரும் வீட்டை கட்டினார்கள், இல்லை அந்த வீடு ஒரே மாதிரி வீடு. புத்தி உள்ளவன் கண்மலையின் மேலே வீட்டை கட்டினான், புத்தி இல்லாதவன் மணல் மேலே வீட்டை கட்டினான். அப்போ பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்த போது மோதின போது அந்த மணல் மேலே கட்டின வீடு அழிந்து போய்விட்டது. கண்மலையின் மேலே அந்த கட்டின வீடு நின்றது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் என்ன ஒன்று நமக்கு புரியவில்லை என்றால் நான் வாசிக்கணும் பாருங்க, மத்தியான சுவிசேஷம் 7 24 வாசிக்கிறேன், 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனை கூப்பிடுவேன். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அல்லது படித்து அதன்படி செய்கிற மனுஷன் தான் புத்தியுள்ளவன். அவன் தான் கண்மலையின் மேலே வீட்டை கட்டுறான். ஒருவேளை கண்மலையின் மேலே வீட்டை கட்டுறது கடினமான காரியம்தான், விளங்குதுங்களா? ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டு வேலை செய்யணும், சுத்தியில் அடிச்சு அடிச்சு எடுக்கணும், வெடி போட்டு எடுக்கணும், இப்படியெல்லாம் செய்தால் தான் கண்மலையில் அஸ்திவாரம் போட முடியும். கஷ்டந்தான். கர்த்தர்கள் பிரியமானவர்கள், இன்னைக்கு வேத வசனங்கள் சொல்லாத அநேக காரியங்களை நாம் செய்துட்ருக்குறோம். அதையெல்லாம் நாம் கலையணும், மாற்றணும்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டந்தான். உங்களுக்கு புரியுதுங்களா? அது சில சமயத்தில் வெடி வச்சு கூட அதை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் புத்திமான்கள் ஞானவான்கள் என்ன செய்வார்கள் என்றால் வசனத்தை கேட்டு அதன்படி செய்வார்கள், அதன்படி செய்வாங்க. அப்படி செய்கிறவங்க தான் புத்திசாலிகள், கண்மணியின் மேலே வீட்டை கட்டுறவன் சொல்கிறார். 26 வசனம் வாசிக்கிறேன், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷருக்கு ஒப்பிடுவான். அப்போ இந்த வசனங்களையெல்லாம் கேட்டு செய்யாதிருக்கிறவன் புத்தி இல்லாத மனுஷன். அவன் மணலின் மேலே வீட்டை கட்டுறான். ஏன் மணலின் மேலே வீட்டை கட்டுறான்? சுலபம், அந்த அஸ்திவாரம் பறிக்கிறது ரொம்ப சுலபம். ஆகவே ஒரு கிறிஸ்தவனாக இரு. நான் போன வாரத்தில் ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வாசித்தேன், ஈஸி லவ்விங் கிறிஸ்டியன், ஈஸி கோயிங் கிறிஸ்டியன் திங் தட் தே கேன் பி டிசைபிள் ஆஃப் கிராஸ் லவ்விங் சேவியர். புரியுதுங்களா? இயேசு கல்வாரி சிலுவையின் ஆண்டவர், கல்வாரி சிலுவையில் மறித்த அந்த ஆண்டவர், தியாகம் செய்த அந்த ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் பலவிதமான இன்பங்களை துவித்து கொண்டு அனுபவித்து கொண்டிருக்கிற ஈஸியான வாழ்க்கையை நடத்துகிற கிறிஸ்தவர்கள் ஒரு டிசைப்பிளாக ஒரு சீஷராக இருக்க முடியுமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், கேட்டு அதன்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் புத்தி இல்லாதவன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் அதிகாரம் தெரியுங்களா? அத்தாரிட்டியாக போதித்தார். ஏன்? ஜட்ஜ்மெண்ட்டில் அத்தாரிட்டி தான், அங்கே எதுவும் லீனியன்ஸ் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த நியாய தீர்ப்பில் அதிகாரம்தான் இருக்குமே ஒழிய அங்கே வந்து இரக்கத்திற்கோ மற்றதுக்கோ அங்கே இடம் கிடையாது ஜட்ஜ்மெண்ட், அந்த நியாய தீர்ப்பில். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் அதிகமாக உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்பவில்லை என்றாலும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் என்று அநேக முறை தீர்க்க தரிசனமாக அவர் உரைத்து போனார். இந்த துணியை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் போய் சொல்லுங்கள். இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் போய் சொல்லுங்கள். அது கடவுள் உங்கள் மேலே வைத்த ஒரு கடமையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை நிறைய பேர் வரலினாலும் சரி, நீங்கள் போய் இந்த சத்தியத்தை எல்லாம் சொல்லுங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் படித்தவங்க யோசிக்கிறவங்க யோசித்து பாருங்கள். நீங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆண்டவரிடத்தில் வந்து நீங்கள் விசேஷமாக இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. நாங்கள் சொல்வது உண்மையா பொய்யா? ஆத்ம பாரத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தோடு தான் இவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, டாக்டர்கிட்ட போகும்போது உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது, என்ன இப்படி சொல்லிட்டீங்களே டாக்டர், நான் சந்தோஷமாக இருந்தேனே. சரி, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும் டாக்டர், அப்போ தான் அது நன்மை. அதே பிரகாரமாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உள்ளதை உள்ளதுன்னு நாங்கள் சொல்லிடுறோம். எங்கள் மேலே கோவப்படாதீங்க, எங்கள் மேலே வருத்தப்படாதீங்க. இந்த உலகத்தில் எங்களுக்கு யாரும் எளிமை கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் நேசிக்கிறவர்கள். நீங்களெல்லாம் வாழணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். அந்த கவலையோடு தான் இவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா வேறு காரியங்களை பற்றி ஒருவர் நேற்று எழுதி போட்டார், ஒரு பெரிய ஆசிரியர். நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க, அன்பை பற்றி பேசுங்க, பாவம் பாவ மன்னிப்பை பேசுங்க, மனம் திரும்புதலை பற்றி பேசுங்க. கர்த்தர்கள் பிரியமானவர்களை இன்றைக்கு நான் சொல்லுறேன், இந்த மாதிரி சத்தியத்தை நான் சொல்லாமல், புரியுதுங்களா, இப்படிப்பட்ட காரியங்களை நான் பேசிக்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் இந்த கூட்டங்களை நடத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள். எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கி செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கூட்டத்துக்கு போகாதீங்க, அவங்க கலக்குவாங்க. என்ன கலக்குவாங்க? நீங்கள் வந்து பார்க்குறீங்களே, எதை கலக்கணும், யாரை கலக்கணும், எந்த ஒரு காரியத்தை நாங்கள் தப்புதமாக சொன்னோம்? இன்றைக்கு அதையும் நான் சொல்கிறேன், இந்த மேடையில் நான் பேசின காரியங்கள் தப்புதம் என்று யாராவது நீங்கள் நிரூபிப்பிடலானார், எதை எதைனாலும் சரி, நான் சொன்னது சரியில்லை, தப்புதம் என்று யாராவது நிரூபித்திரலானால் உங்கள் பின்னால் நான் வந்துடுறேன். இது ஒரு சேலஞ்ச், அது யார் வேண்டுமென்றாலும் நீங்கள் அதை எடுத்துங்க. இந்த வேத வசனங்களிலிருந்து இங்கே போதிக்கப்பட்ட போதனைகளை தப்புதம் என்று யாராவது நீங்கள் நிரூபித்தீங்களான்னா உங்கள் பின்னால் இன்றைக்கே நான் வந்துடுறேன். இந்த மேடையை விட்டுட்டு இன்றைக்கே அந்த குளோட் கூடத்தனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். கர்த்தர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இதை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், 284வது பக்கம் புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 284, 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், 84வது 3வது வசனம், ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க, ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படணும். எங்கே வெளிப்படுறான்னு பாருங்க, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஆண்டவருடைய வசனம் சொல்றது பார்த்தீங்களா, இந்த ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னா மற்றது எல்லாம் உங்களுக்கு விளங்கும். தேவனுடைய சபையில், வெளியில் இல்லை, புரியுதுங்களா, திருச்சபையில் தேவன் என்று தன்னை காண்பித்து உட்கார்ந்து தேவனாக இருப்பான். ஆனால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வான். வேதம் சொல்றது, இன்றைய கிறிஸ்தவர்கள் என்று பெயர் எடுத்துக்கொண்டு, பெரிய அதிகாரிகள் என்று பெயர் எடுத்துக்கொண்டு, பெரிய பெரிய ஒரு அறிவாளி ஞானவான் என்று பெயர் எடுத்துக்கொண்டு வேத வசனத்துக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக நாம் செய்யும் போதும் பேசும்போதும் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா இல்லையா நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கேட்டின் மகன் பாவ மனுஷன் பிசாசு தேவாலயத்திலேயே கொண்டுட்டு இருக்கிறான். சாதாரண ஆளாவுக்காரில் ஒரு பெரிய கடவுள் மாதிரி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அவங்கள பார்த்தா தெய்வமாக இருக்கிறது, பெரிய பெரிய பிரபலமானவர்கள், பெரிய பெரிய பிரசங்கியார்கள், பெரிய பெரிய அற்புதம் செய்கிறவங்க, கிரேட் பர்சனாலிட்டி, கிரேட் ஸ்பீக்கர், தேவனுக்கு விரோதமாக இருப்பார்கள். இந்த ரகசிய தாண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 3 கூட்டாட்சி இன்றைக்கு, அந்நிய மார்க்கம், கத்தோலிக்க மார்க்கம், புராட்டஸ்டன்ட் மார்க்கம், 3 இன்றைக்கு ஆண்டவருடைய கற்பனைக்கு விரோதமாக இருக்கிறது என்றால் அது கேட்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன செய்வது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது எப்படி தான் நமக்கு ஜீர்ணித்தது? ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே 276வது பக்கம் அங்கே ஒரு வசனம் இருக்கிறது, 276வது பக்கம் கொலோசையே 2வது அதிகாரம் அங்கே 14 நான் வாசிக்கிறேன். 14 நமக்கு எதிரடியாகவும் கட்டளையாகலால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராது இப்படி கெடுத்து செலவின் மேல் ஆணையடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்த. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பதான். ஆக இங்கு ஒரு வசனம் சொல்கிறது, குற்றப்படுத்தாது எதை பற்றி சொல்றார்? ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாட்களையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அப்படியானால் இந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுது. இதனுடைய தாற்பயம் என்ன? இத்தனை நாள ஓய்வு நாளை பற்றி நாம் சொல்லிட்டு இருந்தோமே, இதனுடைய தாற்பயம் என்ற 10 கற்பனையில் போஜன பலி அல்லது பானபலி பண்டிகை இதை குறித்து 10 கற்பனையில் பேசலை, புரியுதுங்களா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற போஜனபலி பானபலி பண்டிகை நாட்கள் இவர்களெல்லாம் 10 கற்பனையில் கிடையாது. பின்ன நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வேதத்தில் 13 வகையான கற்பனைகள் இருக்கிறது என்று. அந்த 13 வகையான கற்பனைகளிலே ஒரு செட்டு லாஸ், அந்த லாஸ் எங்கே இருக்குது என்று சொன்னால் லேவி ராகமத்தில் அங்கே இருக்குது. லேவி ராகமத்தில் 23 அதிகாரத்தில் 156 பக்கம், 156 பக்கம் பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 156 23 அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். 2 வசனம், நீ இஸ்ரவேல் புத்தரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாக, பண்டிகை நாட்கள் இந்த அதிகாரம் முழுவதும். உதாரணமாக பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, இப்படிப்பட்ட அநேக பண்டிகைகளை குறித்து அங்கே பேசுகிற. இந்த பண்டிகைகளில் 7 பண்டிகை பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை 7 என்று இந்த விதமாக பேசுகிற. அப்போ இந்த பண்டிகைகளில் 8 ஓய்வு நாட்களை பற்றியும் ஆண்டவர் பேசுகிறார். அது ஓய்வு நாள்ன்னே சொல்கிறார், அதில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். உதாரணமாக அந்த 7 வசனத்தை வாசிங்க. 7 வசனம், முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரணமான ஒரு வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம், புரியுதுங்களா? சரி, அப்புறம் 8 வசனம் இதில், 7 கர்த்தருடைய தகன பலியிட வேண்டும், 7 பரிசுத்தமான சபை கூடுதல். பஸ்கா பண்டிகையில் 7 கொண்டாடணும், அதில் முதல் நாளும் பரிசுத்தமான ஓய்வு நாள், 8 நாளும் பரிசுத்தமான ஓய்வு நாள். இங்கே நம்ம கத்தோலிக்க திருமறையில் இந்த அதை என்ன போட்டுப்பட்டிருக்கு, 23 அதிகாரத்தில் ஓய்வு நாள் ஆண்டின் திருநாட்கள், ஆண்டின் திருநாட்கள், திருநாட்கள் என்றால் பண்டிகை நாட்கள், பண்டிகை நாட்களில் ஓய்வு நாள் என்றே அதுக்கு தலைப்பு போட்டிருக்கிறாங்க கத்தோலிக்கர், புரியுதுங்களா? இது வாரத்தின் ஓய்வு நாளை பற்றி இங்கே பேசலை. ஆகவே லேவி ராகமத்தில் போஜன பலிகளை குறித்தும் பண்டிகைகளை குறித்தும் அங்கே பேசும்போது அதில் 8 ஓய்வு நாட்கள் வருகிறது. குறிச்சுக்கணுங்க. 21 வசனம், 24 வசனம், 27 வசனம், 35 வசனம், 36 வசனம், 39 வசனம், 8 ஓய்வு நாட்களை பற்றி அங்கே வருகிறது. என்ன ஓய்வு நாட்கள்? பண்டிகை ஓய்வு நாட்கள், வாரத்தின் ஓய்வு நாட்கள் அல்ல. ஆகவே இந்த லேவி ராகமத்திலே போஜன பலி, பண்டிகைகள் மற்ற எல்லா பலிகளையும் குறித்து அங்கே பேசுகிறது. ஆகவே அங்கே கொலாசியர்களது நிருபத்தில் அந்த 2 அதிகாரத்தில் போஜனத்தையாவது அல்லது மற்றவர்களை குறித்து குற்றப்படுத்தாதிருப்பானாக என்ற அந்த வாக்கியம் அந்த பண்டிகை நாட்களிலே வருகிற அந்த ஓய்வு நாட்களை பற்றி பேசுகிறதே ஒழிய, இது வாரத்திலே நாம் அனுஷ்டிக்க வேண்டிய ஓய்வு நாளை பற்றி பேசுகிறது இல்லை. நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, யார் வேணும்னாலும் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, அதை பற்றி நாங்கள் வருத்தவே பட மாட்டோம். உங்கள் சந்தேகமெல்லாம் தீர்த்து இது உண்மை என்பதை நீங்கள் அறிந்து அந்த உண்மையின்படி நடக்க ஆண்டவர் உங்களுக்கு விசேஷமான ஒரு கிருபியை தரத்தக்கதாக நான் கர்த்தருடைய பிள்ளைகள் நான் உங்களுக்கு விசேஷ விதமாக வேண்டிக் கொள்கிறேன். அநேக சமயங்களிலே நம்முடைய சபையில் இங்கே கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தால் அன்னைக்கு இந்துக்கள் ஒரு பாட்டு பாடினார்கள். அந்த பாட்டு என்னென்றால், சின்ன சிறியவர்கள் செய்யும் மணல் சோற்றை ஒக்கும் மன்னம் கலைஞானம் எல்லாம் பராபரணே. சின்ன சிறுவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மண்ணில் விளையாடுறாங்க, சோறு பொங்கி விளையாடுறாங்க. சின்ன சிறியோர்கள் செய்யும் மணல் சோற்றை ஒக்கும், அந்த மணலில் வந்து சோறுன்னு வச்சு விளையாடுறாங்க. அது ஒத்து அது மாதிரி மண்ணும் கலைஞானம் எல்லாம் பராபரணே. இந்த மார்க்கத்திலே அல்லது வேறு இடத்துலே ஞானம் அல்லது மற்ற இது கடவுள் வார்த்தை என்று பெயர் பெற்றிருக்கிற எல்லாம் அது மாதிரி தான் இருக்குதுன்னு பாடுறார். வேதத்துக்கு அப்பால் பட்டதெல்லாம் இந்த மணல் சோற்றை ஒக்கும், மணலில் சோறு வச்சு விளையாடுறாங்களே அந்த மாதிரி தான். அது நமக்கு சாப்பிட முடியுமா? அது நமக்கு ஜீவன் கொடுக்குமா? அது நமக்கு பலத்தை கொடுக்குமா? நமக்கு சுகத்தை கொடுக்குமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் கேள்விப்பட்ட அந்த சத்தியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. நீங்கள் கை கொள்கிறீங்க, கை கொள்ளலை, அது உங்களுடைய இஷ்டம். அது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு காரியம். நாங்கள் சொல்ல வேண்டிய சத்தியத்தை நாங்கள் சொல்லிட்டோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் சத்தியம் இதை பற்றி 3 நாட்கள் பேசணும். இனி அதை நாங்கள் பேச மாட்டோம், புரியுதுங்களா? இனிமேல் தீர்க்க தரிசனங்கள் மற்ற எத்தனையோ காரியங்களை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். ஒருவேளை அந்த தீர்க்க தரிசனங்களினூட இந்த காரியம் மறுபடியும் வரலாம். ஆனால் முக்கியமான டாப்பிக்காக அதை நாங்கள் பேச போகிறதில்லை. இந்த 3 நாட்களில் உங்களுக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை எடுத்து நாங்கள் விவரமாக சொல்லிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானா நல்லா கேளுங்க. நம்ம பாதிரியார் வருவாங்க, அவர்கிட்ட எந்த கேள்வினாலும் கேளுங்க. நன்றாக விளக்கமாக தெரிந்து கொள்ளுங்க. தெரிந்து கொண்ட பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறது இதுதான் என்று தெரிந்த பிற்பாடு தயவுசெய்து அதை கடைப்பிடிங்க. ஜூலியஸ் சீசர் என்று ஒரு பெரிய ஒரு வீரன் இருந்தார் அந்த ரோம ராஜ்யத்தில். அந்த ஜூலியஸ் சீசரை போல ஒரு பெரிய மன்னன் என்னுடைய எஸ்டிமேட்டில் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வீரன், ஒரு பெரிய ஞானி, மகத்தான காரியங்களை செய்த ஒரு வீரன். அந்த ஜூலியஸ் சீசர் ரோம சாம்ராஜ்யத்தை பரப்பினார். அநேக நாடுகளிலே போய் வெற்றி பெற்றார். ஜூலியஸ் சீசர் கல்யாணம் இல்லை, பிள்ளைகள் இல்லை. தான் கொண்டு வந்த சொத்தை முழுவதும் மக்களுக்கே எழுதிட்டார், ஜனங்களுக்கே எழுதி வச்சிட்டார் உயில். தன்னுடைய நாடு வாழ வேண்டும், தன்னுடைய மக்கள் வாழ வேண்டும் என்று பேரார்வம் கொண்ட ஒரு பெரிய தலைவன். அநேகர் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இவர் டிக்டேட்டர் ஆக போகிறாரு, ஒரு சர்வாதியாக ஆயிடுவார், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணி மார்ச் 15 ஹைடல் ஆஃப் மார்ச் என்று அது சொல்லுவார்கள். ஷேக்ஸ்பியரில் ஜூலியஸ் சீசர் என்று ஒரு கவிதை இருக்கிறது, வாசித்து பாருங்கள். பிரம்மாண்டமான ஒரு கதை அது. அந்த 14 அவர் போகிறார், செனட்டுக்கு போகிறார். அப்போ சிலருக்கெல்லாம் இந்த மாதிரி அவரை குத்தி கொள்றதாக இந்த பிளான் தெரிஞ்சிச்சு. அதில் ஒரு நண்பர் வந்து ஜூலியஸ் சீசர் கத்துறாரு, என்ன வேணும் உங்களுக்கு? நான் சொல்கிறது தயவுசெய்து கேளுங்க, பக்கத்தில் வாங்க, நான் வந்து அதை ரகசியமாக சொல்லணும். அதற்கு நேரம் இல்லை. கத்துறா, ஜூலியஸ் சீசர், உங்களை பற்றியது, உங்களுடைய வாழ்க்கையை பற்றியது, கன்சர்ன்ஸ் யூ. ஜூலியஸ் சீசர் சொல்கிறாரு, வாட் எவர் கன்சர்ன்ஸ் மீ வில் பி லுக் ஆஃப்டர்வேர்ட்ஸ். என்னை பற்றின காரியங்கள்லாம் பின்னால் நான் பார்த்துக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதன். வாட் எவர் கன்சர்ன்ஸ் மீ டு நாட் கம் ஃபஸ்ட். என்னுடைய நாடு, என்னுடைய ஜனம்தான் முதல்ல, அப்புறம் என்னை பற்றின காரியங்களா அப்புறம் கேட்காமல் போயிட்டாரு. அதே மாதிரி அநேகர் அவர்கள் குத்தி எதிர்பாராதமாக குத்தி கொண்டார்கள். ஜூலியஸ் சீசர் ஒரு பெரிய போர் வீரன், 30 பேர் 40 பேர் இருந்தாலும் அதை தடுத்து அவர்கள் எல்லாவற்றையும் அடித்து விடக்கூடிய ஒரு பெரிய போர் வீரன். அந்த கத்தி ஓங்கி குத்தினதிலே தன்னுடைய நண்பன், உயிருக்குயிரான நண்பன் புரூட்டஸ் என்பவர் இருந்தார். அந்த புரூட்டஸ் மேலே ஜூலியஸ் சீசர் உயிரையே வைத்திருந்தார், நம்பிக்கை வைத்திருந்தார். அவன் இப்போல ஒரு நண்பன் கிடையாது என்று அந்த புரூட்டஸ் கத்தி ஓங்கி அவர் குத்த வந்தபோது, புரூட்டஸ், நீயுமா அப்படியே கீழே வந்து விட்டார். அந்த நன்றி கொன்றார்க்கு. திருவள்ளுவர் சொல்கிறார், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா, உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகனுக்கு. செய்த நன்றியை மறந்தவங்களுக்கு உய்வே இல்லை. புரூட்டஸ், நீ என்னுடைய நண்பன் ஆயிட்டே, உனக்கு 1000 காரியம் செய்திருக்கிறேனே, நீ என்னை காப்பாற்றுவாய், என் பக்கத்தில் நிற்பாயின்னு நினைத்தேனே, நீயுமா கத்தி வாங்கி என்னை குத்த வருகிறாய். அந்த நன்றியற்ற தன்மை ஜூலியஸ் சீசரை கொண்டு விட்டது. பட்டயம் அவரை கொள்ளலை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவிலே ஈட்டிலே அந்த போர்ச்சியாக குத்தினார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஈட்டி எடுத்து ஆண்டவரை குத்துறோமா? அவர் ஆண்டவர் என்பதை மறுதளிக்கிறோமா? அவர் இரட்சகர் என்பதை நாம் மறுதளிக்கிறோமா? அந்த ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் நமக்கு சுட்டி காட்டுகிற அந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் மறுதளிக்கிறோமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசின கிருபிக்காக உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள ஒத்தாசு செய்யும் தாக்குமே. ஆவியானவர் வல்லமையாக தம்முடைய உள்ளத்திலே பேசட்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த, இதுவரைக்கும் குருட்டாட்டமாக இருந்த இந்த சத்தியம், இந்த விலையேறப்பெற்ற சத்தியம், எங்கள் ஆண்டவர் இந்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த உண்மையான ஆண்டவர் என்ற சத்தியம். ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர் புத்திரை போல அல்ல, மகாத்மாவை போல அல்ல, அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் ஒரு பெரிய மனிதன் அல்ல, அவர் இந்த சராசரங்களை படைத்த அநாதி தேவன் என்பதை சுட்டி காட்டுகிறேன். அந்த பரிசுத்த நாளுக்கு அநீதம் செய்து விட்டோமா ஆண்டவரே? எவ்வளவு பாவியானாலும் இந்த உலகத்தின் அத்தனை பாவிகளையும் மீட்கத்தக்கதாக இந்த உலகத்துக்கு வந்த இரட்சகர் என்று சுட்டி காட்டுகிற அந்த பரிசுத்த நாளுக்கு நாங்கள் அநியாயம் செய்து அந்த போற்றி அவர்கள் போல உடைய விழாவிலே குத்தி விட்டோமா? அந்த மாதிரி பாவத்தை செய்யாதபடி கிருபை செய்யும் தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளும் நேசிக்கிறவர்கள், நாங்கள் அறியாமல் செய்தோம், தெரியாமல் செய்தோம் தகப்பனே. இனி அப்படிப்பட்ட குகாரியங்களை செய்யாதபடி, அப்படிப்பட்ட ஒரு வேதனையை நாங்கள் தராதபடி கர்த்தாவே, நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாகவும் நேசித்து வாழ கிருபை செய்யும், முக்கியில் புரிந்து வாழ கிருபை செய்யும். இதோ எங்கள் ஆண்டவர் என்று உலகத்தாருக்கு முன்பாக ஆண்டவரை உயர்த்தி காட்ட எங்கள் கிருபை செய்யும். இதோ இரட்சகர், உலகத்தின் இரட்சகர், உங்கள் எல்லோரையும் இரட்சிப்பார் என்று அவர் உயர்த்தி காட்ட எங்களுக்கு ஒத்தாசு செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகளோடு விசேஷமாக இருந்து விசேஷமான கிருபிகளினாலும் ஆசீர்வாதங்களாலும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பரம்பிதாவே.
உமக்கோர் பாலகன் பிறந்தாரே, நமக்கோர் குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே, இயேசுவின் நாமம் அதிசயமே, இயேசுவின் நாமம் அதிசயமே. நமக்கோர் பாலகன் பிறந்தாரே, நமக்கோர் குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே, இயேசுவின் நாமம் அதிசயமே, இயேசுவின் நாமம் அதிசயமே. ஆலோசனைகளின் கர்த்தரவர், வல்லமையுள்ள நித்திய பிதா. ஆலோசனைகளின் கர்த்தரவர், வல்லமையுள்ள நித்திய பிதா. சமாதான பிரபு என பாடுபவர், இயேசுவின் நாமம் அதிசயமே, இயேசுவின் நாமம் அதிசயமே. நமக்கோர் பாலகன் பிறந்தாரே, நமக்கோர் குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே, இயேசுவின் நாமம் அதிசயமே, இயேசுவின் நாமம் அதிசயமே. பக்தர்கள் யாவரும் கூடி கர்த்தரை வாழ்த்தி பாடின, பக்தர்கள் யாவரும் கூடி கர்த்தரை வாழ்த்தி பாடின. வாரிரோ பாலில் பாலகன் இயேசுவை ஸ்தோத்தியம் செய்திட விரைவோமே, ஸ்தோத்தியம் செய்திட விரைவோமே. நமக்கோர் பாலகன் பிறந்தாரே, நமக்கோர் குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே, இயேசுவின் நாமம் அதிசயமே, இயேசுவின் நாமம் அதிசயமே. ஆகமங்கள் புகழ் கூறவே, ஆரோமை ரட்சகர் பிறந்தாரே. ஆகமங்கள் புகழ் கூறவே, ஆரோமை ரட்சகர் பிறந்தாரே. பாவியாமும் பாவக்காரைகள் நீக்கவே ஈர இறைவன் உன்னுள்ளில் பிறப்பாரோ, இறைவன் உன்னுள்ளில் பிறப்பாரோ. நாமக்கோர் பாலகன் பிறந்தாரே, நாமக்கோர் குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்தோம் அவர் தோளின் மேலே, இயேசுவின் நாமம் அதிசயமே, இயேசுவின் நாமம் அதிசயமே, இயேசுவின் நாமம் அதிசயமே.